الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا கணியத்திற்குரிய சகோதரர்களே, இமாம் அல் பர்பஹாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதிய ஷர்ஹ் சுன்னா என்ற கொள்கை விளக்க நூலை நாம் படித்து வருகிறோம். சென்ற வகுப்பிலே நாம் இறுதியாக படித்தபோது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகளை யார் மறுக்கிறாரோ அல்லது அந்த ஹதீஸுகளில் யார் குறை காணுகிறார்களோ அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது குறை காணுபவர், ஹதீஸுகளை குறை சொல்பவர் ஹதீஸுகளை அறிவித்த நபித்தோழர்கள் சஹாபாக்களின் மீது குறை கூறியவராவார். ஆகவே யார் ஹதீஸுகளை மறுக்கிறார்களோ அதை சாடுகிறார்களோ அவர்களெல்லாம் முஸ்லிம்கள் என்பதில் சந்தேகம் கொண்டுகொள், அவர்கள் முஸ்லிம்கள் என்பதில் நீ சந்தேகித்துக் கொள், ஃபத்தஹிம் அலல் இஸ்லாம், அதாவது அவன் உண்மையான முஸ்லீமாக இருக்க முடியாது. புரியுதா? ஹதீஸுகளை மறுப்பவர்கள் அல்லது ஹதீஸுகளிலே குறை கூறுபவர்கள் ஹதீஸுகளை சாடுபவர்கள் அவர்கள் உண்மையான முஸ்லீமாக இருக்க முடியாது, அவர்கள் முஸ்லீமா என்பதில் நீ சந்தேகித்துக் கொள். அவன் சொல்லாலும் கொள்கையாலும் மிக கெட்டவன், அவன் ஹதீஸுகளை குறை கூறுவதைக் கொண்டு அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறை பேசுகிறான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களை அவன் குறை பேசுகிறான் என்று கூறி பிறகு கூறினார்கள், ஏனென்றால் அல்லாஹுவையோ அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையோ அல்லது குர்ஆனையோ அல்லது நன்மை எது தீமை எது மறுமை என்றால் என்ன உலகம் என்றால் என்ன இந்த எல்லா செய்திகளையும் நாம் ஹதீஸுகளை கொண்டுதான் அறிந்து கொண்டோம். ஆகவே ஹதீஸுகளை சாடுபவன் அவன் உண்மையான முஸ்லீமாக இருக்க முடியாது, அவன் சொல்லாலும் கொள்கையாலும் கெட்டவனாகத்தான் இருப்பான். அடுத்து கூறினார்கள், சுன்னாவிற்கு அதாவது ஹதீஸுக்கு குர்ஆனின் பக்கம் தேவை இருப்பதை விட குர்ஆனுக்கு சுன்னாவின் பக்கம் தேவை அதிகம். ஏனென்றால் உதாரணத்திற்கு அகீமுஸ் ஸலா வ ஆதுஸ் ஸகா, தொழுகையை நிலைநிறுத்துங்கள் ஸகாத் கொடுங்கள் என்ற இந்த குர்ஆனுடைய வசனத்தை புரிந்து கொள்வதற்கு நமக்கு நிச்சயம் ஹதீஸுடைய விளக்கம் தேவை. இதுபோன்று ஹஜ் புனக்க வழிபாடுகள் இன்னும் எத்தனையோ மார்க்க கடமைகள் குர்ஆனிலே சொல்லப்பட்டவை, அவற்றை நாம் செயல்படுத்த வேண்டும் என்றால் ஹதீஸுடைய தேவை நமக்கு அவசியம். இதைத்தான் இமாம் அவர்கள் கூறினார்கள், வஅன்னல் குர்ஆன இல சுன்னதி அஹ்வஜு மின சுன்னதி இல குர்ஆன், சுன்னா குர்ஆனின் பக்கம் தேவை உள்ளதாக இருப்பதை விட குர்ஆன் சுன்னாவின் பக்கம் அதிகம் தேவை உள்ளதாக இருக்கிறது. புரியுதா? இதுக்கு அர்த்தம் சரியா புரிந்து கொள்ள வேண்டும், தவறா எடுத்துக் கொள்ளக்கூடாது. அப்ப குர்ஆன் தேவை உள்ளது ஹதீஸ் தேவை இல்லாது அந்த அர்த்தம் அல்ல. என்ன கருத்து என்ன பொருள் இதற்கு? அதாவது குர்ஆனை புரிந்து கொள்வதற்கு ஹதீஸ் தேவை. ஒருவன் கூறுகிறான், நான் குர்ஆன் மட்டுமே படிக்கிறேன், குர்ஆன் மட்டுமே எனக்கு விளக்கமாக இருக்கிறது, எனக்கு அதுவே போதும் என்று அவர் கூறுவது தவறு. அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், எல்லாவற்றையும் குர்ஆனிலே நாம் விவரித்து விட்டோம் என்று. இந்த குர்ஆனை நாம் மிக தெளிவான விரிவான விளக்கமாக இறக்கி இருக்கிறோம் என்று இந்த வசனங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஒருவர் எனக்கு குர்ஆன் மட்டும் போதும் என்று கூறினால் அவர் வழிகட்டவர். புரிகிறதா? ஏன்? அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லிவிட்டால் நாம் குர்ஆனில் அனைத்தையும் தெளிவுபடுத்திவிட்டோம், இந்த குர்ஆனை மிக தெளிவு மிக்க வேதமாக இறக்கிவிட்டோம் என்று. சரியா? அதில் ஒரு நூல் அளவு கூட சந்தேகம் இல்லை, நூல் அளவு கூட சந்தேகம் இல்லை. இப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டளை இடுகிறான், தொழுகையை நிறைவேற்றுங்கள், நிலை நிறுத்துங்கள், ஜகாத் கொடுங்கள். இப்ப குர்ஆனை மட்டும் போதும், குர்ஆன் மட்டும் போதும் என்று சொல்கிற மனிதன், குர்ஆன் மட்டும் போதும் என்று சொல்கிற மனிதன் இப்போது அங்கே தன் மனைவி பின்பற்றுபவனாக மாறிவிடுவான். அதாவது ஹதீஸ் தேவையில்லை, குர்ஆன் மட்டும் போதும் என்றால் குர்ஆனில் அனைத்தும் விவரிக்கப்பட்டுள்ளது. இவன் என்ன செய்வான்? இப்ப தொழுகை நிலைநிறுத்துங்கள், ஜகாத் கொடுங்கள், தன் மனைவிக்கு ஏற்ப அந்த தொழுகைக்கு விளக்கம் கொடுப்பான். சரியா? இன்று எப்படி இந்த புதிய நினைவூட்டல் என்ற கூட்டம் செய்கிறதோ, ஜகாத் கொடுங்கள் என்ற கட்டளைக்கு தன் மனைவிக்கு ஏற்ப அவன் விளக்கம் கொடுப்பான். நம்மை பொறுத்தவரை இந்த வசனம் அதனுடைய இடத்தில் மிக தெளிவாக இருக்கிறது. ஏன்? தொழுகையை நிலைநிறுத்துங்கள் என்று கூறிய அல்லாஹ், ஜகாத்து கொடுங்கள் என்று கூறிய அல்லாஹ், சரியா, ஹஜ் செய்யுங்கள் என்று கூறிய அல்லாஹ், நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள் என்று கூறிய அல்லாஹ், இவை அனைத்திலும் உங்களுக்கு அழகிய முன்மாதிரியாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். எனவே அவர்களை போன்று நீங்கள் செயல்படுங்கள், அவர்களை பின்பற்றுங்கள் என்பதையும் தெளிவுபடுத்தி விட்டார். ஆகவே குர்ஆனிலேயே தொழுகை எத்தனை ரக்அத்துகள், நோன்பு எப்படி நோற்க வேண்டும், ஹஜ் எப்படி நோக்கு செயல்படுத்த வேண்டும் என்ற எல்லா விஷயங்களும் குர்ஆனில் சொல்லப்பட்டதை போன்றே. புரியுதா இல்லையா? புரிஞ்சா இல்லையா? ஏனென்றால் குல் இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ் ஃபத்தபிஊனி, இது எங்க இருக்கிறது? குர்ஆனிலே இருக்கிறது. குர்ஆனை மட்டும் பின்பற்றுபவர், இதுவே எனக்கு போதும் என்று சொல்பவர் இந்த வசனத்தை ஏற்று நடக்க முடியாது. لقد كان لكم في رسول الله اسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا. அல்லாஹுவின் தூதரிலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது, அல்லாஹுவின் தூதரிலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று கூறுகின்ற இந்த வசனத்தை அவர்கள் பின்பற்ற மாட்டார்கள், பின்பற்ற முடியாது. அத்தியோல்லாக ரசூல், அல்லாஹிற்கு கட்டுப்படுங்கள், ரசூலுக்கு கட்டுப்படுங்கள் என்ற வார்த்தையை, இந்த வசனத்தை அவர்கள் பின்பற்ற மாட்டார்கள், அவர்களால் பின்பற்ற முடியாது. وَبَكَانَ لِمُؤْمِنٍ وَلَا مُؤْمِنَةٍ إِذَا قَضَى اللَّهُ وَرَسُولُهُ أَمْرًا أَنْ يَكُونَ لَهُمُ الْخِيَرَةُ مِنْ أَمْرِهِمْ. அல்லாஹ்வும் ரசூலும் ஒரு தீர்ப்பை செய்து விட்டால் மூமினான ஆணுக்கும் பெண்ணுக்கும் அனுமதி இல்லை அவர்கள் தங்களுக்கு ஒரு விருப்பத்தை ஆக்கிக் கொள்வதற்கு. இந்த வசனத்தை அவர்களால் பின்பற்ற முடியாது. ஆகவே யார் குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றுகிறார்களோ அவர்கள்தான் குர்ஆனை முழுமையாக ஏற்றுக்கொண்டவர்கள். யார் குர்ஆன் மட்டும் போதும், குர்ஆனிலே எல்லாம் இருக்கிறது என்று கூறி ஹதீஸை விட்டு விடுகிறார்களோ, சுன்னாவை விட்டு விடுகிறார்களோ, அவர்கள் குர்ஆனில் சிலவற்றை ஏற்று சிலவற்றை நிராகரித்தவர்கள் ஆவார்கள். புரியுதா? அதுக்கு பின்னால் செய்தி வர இருக்கிறது, குர்ஆனில் இருந்து ஒரு எழுத்தை ஒருவன் மறுத்தாலும் சரி அவன் காஃபிராக ஆகிவிடுவான். குர்ஆனில் ஒரு எழுத்தை ஒருவன் மறுத்தாலும் சரி அவன் காஃபிராக ஆகிவிடுவான் என்றால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து வந்திருக்கிற இத்தனை நூறு வசனங்களை செயல்படுத்தாமல் தேவையில்லை என்று கூறக்கூடிய மனிதன் அவன் எவ்வளவு பெரிய காஃபிராக இருப்பான். சரி, அடுத்த செய்தி சொல்கின்றார்கள். இந்திய பாடத்தினுடைய ஆரம்பம் வல் கலாமு வல் ஜிதாலு வல் குசூமத்து ஃபில் கதரி காஃபதன் மன்ஹியுன் அன்ஹு عند جميع الفرق لأن القدر سر الله ونهى الرب تبارك وتعالى الأنبياء عن الكلام في القدر ونهى رسول الله صلى الله عليه وسلم عن الخصومة في القدر وكرهه أصحاب رسول الله صلى الله عليه وسلم والتابعون وكرهه العلماء وأهل الورع ونهوا عن الجدال في القدر فعليك بالتسليم والإقرار والإيمان واعتقاد ما قال رسول الله صلى الله عليه وسلم في جملة الأشياء وتسكت عما سوى ذلك. إن كوري كراجل على وضع كوري باها وذي بشيء تل தர்க்கம் செய்வது, பேசுவது, அவற்றை பற்றி விவாதம் செய்வது, எல்லா அறிஞர்களிடத்திலும் எல்லா தரப்பு மக்களிடத்திலும் தடுக்கப்பட்ட ஒரு செயலாகும். ஏனென்றால் விதி ஏற்பாடு, கதர் என்றால் தமிழில் விதி என்று சொல்லலாம், அல்லது ஏற்பாடு, அல்லாஹ் ஏற்படுத்திய அந்த ஏற்பாடு, அந்த விதி சிர்ருல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய ரகசியமாகும். நபிமார்களை அல்லாஹ் தடுத்து விட்டால் விதி குறித்து விவாதிப்பதிலிருந்து, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தடுத்து விட்டார்கள் விதி குறித்து தர்க்கம் செய்வதிலிருந்து. ஆகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களும் அவர்களை பின்பற்றிய நன்மக்களும் விதி விஷயத்தில் பேசுவதை நிறுத்திவிட்டார்கள். பிறகு அறிஞர்களும் பேரிடர் மிக்க நல்லவர்களும் விதி விஷயத்தில் பேசுவதை வெறுத்திருக்கிறார்கள். ஆகவே விதியை பொறுத்தவரை முழுமையாக நாம் அவற்றை அங்கீகரித்து, அவற்றை ஒப்புக்கொண்டு, அவற்றை விசுவாசித்து, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன விஷயங்களை பொதுப்படையாக சொன்னார்களோ அவை அனைத்தையும் நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம். எது குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதி காத்தார்களோ, நமக்கு தெளிவுபடுத்தவில்லையோ, கூறவில்லையோ, அவற்றை நாமும் விவரிக்காமல் அவற்றை குறித்து மௌனம் காப்பது, இதுதான் நம் மீது கடமை. புரியுதா? அப்ப இதுக்கு மேல இதை நம்மளும் நாமும் விவரிக்க கூடாது, சரியா? அடுத்து கேட்கிறார்கள், والإيمان بأن رسول الله صلى الله عليه وسلم أسري به إلى السماء. الله بنتو صلى الله عليه وسلم வானத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். وطار إلى العرش, عرش வரை சென்றார்கள். وكلم الله تبارك وتعالى, وكلم الله تبارك وتعالى, الله விடத்திலே பேசினார்கள். ودخل الجنة, சொர்க்கத்திற்கு நுழைந்தார்கள். وطلع إلى النار, நரகத்தை பார்த்தார்கள். ஒரு அல் மலாஇகத, மலக்குகளை பார்த்தார்கள். வஸமிஅ கலாம் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்டார்கள். வநுஷிரத் லஹுல் அம்பியா, இறை தூதர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக எழுப்பப்பட்டார்கள். வரஹா சுராஜி காசில் அர்ஷி வல் குர்சி, அர்ஷுடைய குர்சியுடைய கோணங்களை, அந்த பக்கங்களை எல்லாம் பார்த்தார்கள். وَجَمِيعَ مَا فِي السَّمَاوَاتِ وَمَا فِي الْأَرْضِينَ فِي الْإِخْوَاءِ, வானங்களில் உள்ளவற்றையும் பூமிகளில் உள்ளவற்றையும் பார்த்தார்கள். حَمَلَهُ جِبْرِيلُ عَلَى الْبُرَاقِ, புராக் என்ற வாகனத்திலே ஜிப்ரீல் நபி அவர்களை அழைத்துச் சென்றார்கள். حَتَّى أَدَارَهُ فِي السَّمَاوَاتِ, வானங்கள் அனைத்திலும் நபி அவர்களை சுற்றி காண்பித்தார்கள். وَفُرِضَتْ لَهُ الصَّلَاةُ فِي تِلْكَ اللَّيْلَةِ, அந்த இரவில் தான் அவர்களுக்கு தொழுகை கடமையாக்கப்பட்டது. வரஜ அயிலா மக்கத்தி தில்கல் லைலா, அதே இரவு மக்காவிற்கு திரும்பி வந்தார்கள். வதாலிக்க கப்லல் ஹிஜ்ரா, இது ஹிஜ்ரத்திற்கு முன்னால் நடந்த நிகழ்ச்சியாகும். வாஅலம் அன் அர்வாஹ் அஷ்ஷுஹதா ஃபீ கனாதில தஹ்தல் அர்ஷி தஸ்ரஹ் ஃபில் ஜன்னதி வஅர்வாஹுல் முஃமினீன் தஹ்தல் அர்ஷி وارواح الكفار في وارواح الكفار والفجار في برهوت وهي في سجين شهيدுடைய உயிர்கள் அர்ஷுக்கு கீழே அந்த என்ன சொல்வாங்க அந்த விளக்கு தொங்க விடுவோம் இந்த மாதிரி ஷீஷான் சொல்வாங்க விடுதல் அந்த பலிங்கி கண்ணாடிகளிலே பலிங்கி கூண்டுகளிலே தொங்க விடப்பட்டுள்ளன அந்த உயிர்கள் சொர்க்கத்தில் எங்கு வேண்டுமானாலும் சுற்றி வருகின்றன. மூமின்களுடைய உயிர்களும் அர்ஷுக்கு கீழே பாதுகாக்கப்படுகிறது. காபிர்களுடைய உயிர்களோ சிஜ்ஜீன் என்ற இடத்திலே பாதுகாக்கப்படுகிறது. வல் ஈமான் பி அன்னல் மையத யுக்அது ஃபீ கப்ரிஹி, மையத்தை கபரிலே உட்கார வைக்கப்படுகிறது. அல்லாஹ் அந்த மையத்திற்கு உயிரை அனுப்புகிறான். ஹத்தா யஸ்அலஹு முன்கர் வ நகீர் அனில் ஈமானி வ ஷரா'இஹி, முன்கர் நகீர் என்ற வானவர்கள் அந்த மையத்திடத்திலே அதற்கு உயிர் ஊதப்பட்டதற்கு பிறகு ஈமானை பற்றியும் ஈமானுடைய கடமைகளை பற்றியும் விசாரிக்கிறார்கள். சும்மை சல்லு ரூஹு பில அலமே, பிறகு அந்த உயிரை மீண்டும் அந்த மையத்திலிருந்து எடுக்கப்பட்டு விடுகிறது. வயாரிப்பு அல் மையத்து அசாகு, ஒரு மையத்தை ஒருவர் ஜியாரத்து செய்வதற்கு அங்கு சலாம் கூறுவதற்கு வந்தால் தனக்கு சலாம் கூற வருபவர் யார் என்பதை அந்த மையத் அறிகிறது. وَيُنَعَمُ فِي الْقَبْرِ الْمُؤْمِنُ وَيُعَذَّبُ الْفَاجِرُ كَيْفَ شَاءَ اللَّهُ. கபரிலே மூமினுக்கு இன்பம் கொடுக்கப்படுகிறது, கபரிலே பாவிக்கு அதாவது தண்டனை கொடுக்கப்படுகிறது, அல்லாஹ் நாடிய விதத்திலே. كَيْفَ شَاءَ اللَّهُ. இதன் விளக்கத்தை நாம் விவரிக்க முடியாது. ஏனென்றால் கபர் என்பது அது ஒரு பர்சக், அது ஒரு ஆலமுல் கைப். நாம் இருப்பது ஆலமுல் முஷாஹதா. ஆலமுல் கைபில் நடப்பதை ஆலமுல் முஷாஹதாவில் நடப்பதை கொண்டு விவரிக்க முடியாது. புரியுதா? அதாவது நாம் பார்க்கின்ற இந்த உலகத்தில் நடக்கிற விஷயங்களை கொண்டு மறுமையில் நடக்கப் போகிற விஷயங்களை கணிக்க முடியாது. மறுமையில் நடக்கப் போகிற விஷயங்களை இவ்வுலகத்தில் நமக்கு முன்னால் நடக்கிற விஷயங்களை கொண்டு மதிப்பிட முடியாது. ஏனென்றால் இரண்டும் மாறுபட்டது. நாம் வாழ்கின்ற இந்த நாட்டிலேயே, வாழ்கின்ற இந்த பூமியிலேயே ஒரு பகுதியில் நடப்பதை கொண்டு மற்றொரு பகுதியை மதிப்புப்பட முடியுமா? கடலில் நடப்பதை வைத்து தரையில் நடப்பதை மதிப்புப்பட முடியுமா? தரையில் இருப்பதை வைத்து கடலில் உள்ளதை மதிப்புப்பட முடியுமா? ஏன் தரையில் உள்ளதை வைத்து ஆகாயத்தில் உள்ளதை மதிப்புப்பட முடியுமா? ஏன் இந்த பூமியிலேயே ஒரு பகுதியில் உள்ளதை வைத்து இன்னொரு பகுதியில் உள்ளதை மதிப்புப்பட முடியுமா? இங்கே ஒரு விளைச்சல் விளையும், மற்றொரு இடத்துல அந்த விளைச்சல் விளையாது. இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பூமியே மாறுபட்ட தன்மைகள் உடையதாக படைத்திருக்கும் போது ஆகிற மறுமை என்பது முற்றிலும் இந்த துன்யாவிலிருந்து மாறுபட்ட ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை குறித்து அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்ன செய்திகளை நமக்கு சொன்னார்களோ அந்த செய்திகளைத்தான் நாம் அறிய முடியும். அதற்கு மேல் எந்த ஒன்றையும் நாம் அறிய முடியாது. அந்த செய்திகளை நாம் புரிய வேண்டும் என்றால் அவற்றை அப்படியே ஏற்றுக்கொள்வதுதான் அவற்றை புரிவது. விளங்குகிறதா? அந்த சொர்க்கங்களை பற்றி, நரகங்களை பற்றி, கபருடைய வாழ்க்கையை பற்றி, ஹஷரை பற்றி, அந்த சிராத் காலத்தை பற்றி பின்னால் வர இருக்கிறது. நாம் அவற்றை புரிய வேண்டும் என்றால் எப்படி ஹதீஸில் சொல்லப்பட்டதோ அந்த விளக்கத்தை அப்படியே ஏற்றுக்கொள்வதுதான் அதை புரிவது. அதை புரிவதற்காக தனி ஒரு அறிவு இல்லை, அதை புரிவதற்காக தனி ஒரு விளக்கம் இல்லை. சொல்லப்பட்ட அந்த செய்திகளை அப்படியே நம்பிக்கை கொண்டு அவற்றை விசுவாசித்து அவற்றை ஏற்றுக்கொள்வதுதான் அவற்றை புரிவது. அதை விளக்குவதற்காக இந்த துன்யாவுடைய விஷயங்களை கொண்டு நாம் புரிய வைப்பதற்கு முயற்சி செய்தால் மனிதன் பல முரண்பாடுகளிலே நிகழ்ந்து விடுவார். அல்லாஹுடைய வல்லமைகளை, அல்லாஹுடைய குதிரத்தை நம்பியவனும், அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுவின் புறத்திலிருந்து அறிவிக்கின்ற செய்திகளில் உண்மையானவர் என்பதை நம்பியவர்களுக்கும் இது குறித்து எந்த சந்தேகமும் இருக்காது. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் வருங்காலத்தில் நடக்கும் என்று கூறிய முன் அறிவிப்புகளில் எந்த ஒன்றாவது இதுவரை பொய்ப்பித்திருக்கிறதா? அவர்கள் வாழ்நாளிலே கூறியதும் வாழ்நாளுக்கு பின்னால் நடக்கும் என்று கூறியதும் எந்த ஒன்றும் இதுவரை ஒரு சதவிகிதம் கூட பொய்யானது கிடையாது. கண்ணுக்கு நேராக இந்த உலகத்திலே நாம் பார்க்கிற இந்த செய்திகள். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, நமக்கு மறைவான விஷயங்களை குறித்தும் என்னென்ன செய்திகளை அவர்கள் சொன்னார்களோ அவை அனைத்தும் நடந்தே தீரும். சஹாபாக்களை பொறுத்தவரை அவர்களுக்கு பின்னால் நடக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது ரைபுடைய விஷயம். சரியா? சரியா இல்லையா? அவர்கள் நம்பிக்கை கொண்டார்களா இல்லையா? அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்களா இல்லையா? அதை அப்படியே நமக்கு அறிவித்தார்களா இல்லையா? அவர்களுக்கு பின்னால் வாழ்கிற நாம் அதை பார்க்கிறோம், அது நடந்ததை பற்றி கேள்விப்படுகிறோம், பதிவு செய்யப்பட்டதை படிக்கிறோம். ஆகவேதான் மறுமைக்கு பின்னால் உள்ள செய்திகளும் அப்படித்தான். இந்த கபருடைய செய்தி, மண்ணாகி விடுகிறதே உடல், மக்கி போய் விடுகிறதே, மிருகம் தின்று விடுகிறதே, நெருப்பிலே எரிந்து சாம்பலாகி விடுகிறதே, கடலிலே மூழ்கி மீன்களுக்கும் அங்குள்ள மிருகங்களுக்கும் இரையாகி விடுகிறாரே, காட்டு மிருகங்களை அழித்து கொன்று தின்று அவனை தன்னுடைய உடலிலே தக்கையாக்கி விடுகிறதே, இப்போது இந்த மனிதனுடைய நிலைமை என்னவாகும்? கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் தெளிவாக சொல்லிவிடுகின்றான். ஆரம்பத்தில் படைத்த இறைவன் இவனை மீண்டும் சேர்ப்பதற்கு சக்தியற்றவனா? எல்லா விலங்குகளும் இந்த மரணத்திற்கு பின்னால் அவன் பூமியிலே அடக்கம் செய்யப்பட்டாலும் சரி, கடலிலே மூழ்கி செத்தாலும் சரி, நெருப்பிலே எரிந்து சாம்பலானாலும் சரி, ஆகாயத்திலே எரிந்து சாம்பலானாலும் சரி, இவர்களை எல்லாம் பர்சக் என்ற அந்த கபருடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் ஒன்று சேர்த்து இவர்களுக்கு எப்படி ரூஹு கொடுக்க வேண்டும் என்பதை எல்லாம் அல்லாஹ் அறிந்தவன். அந்த விவரங்களை, அந்த விதங்களை எல்லாம் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு விரிவாக விவரிக்கவில்லை. காரணம் புரியாது, அவ்வளவுதான் புரியும். அந்த அளவுக்கு அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொல்லிவிட்டார்கள். எனவே இந்த நம்பிக்கை ஈமானுடைய அம்சம். இதை நம்பாமல் ஒருவன் தொழுகாலும் நோன்பு நோற்றாலும் ஜகாத்து ஹஜ்ஜு கொடுத்தால் ஹஜ்ஜு செய்தாலும் சரி, அவனுடைய எந்த வணக்க வழிபாடுகளும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று பெரும்பாலான வழிகட்ட கூட்டங்கள் குரான் மட்டும் போதும் என்று சொல்கிற வழிகட்ட கூட்டமாக இருக்கட்டும், அல்லது ஹதீஸுகளிலே குறை காணுகிற நயவஞ்சக கூட்டமாக இருக்கட்டும், இவர்களின் பெரும்பாலானவர்கள் முஸ்லிம்களுடைய நம்பிக்கையை தடுமாற செய்வதற்கு, அல்லது ஹதீஸுகள் விஷயத்திலே முஸ்லிம்களுக்கு சந்தேகத்தை புகுத்துவதற்கு அவர்கள் கொண்டு வருகிற செய்திகளில் ஒன்று, அல்லது கொண்டு வர செய்திகளில் முதலாவது ஒன்று, கபருடைய வாழ்க்கையை பற்றி. புரிகிறதா? கபருடைய அதாபை குறித்து, அல்லது கபரில் நடக்கின்ற செய்திகளை குறித்து, இவற்றை தங்களுடைய பல்சபா லாஜிக்குகளின் அடிப்படையில் புரிவதற்கு, புரிய வைப்பதற்கு முயற்சி செய்வார்கள். ஆனால் ஒன்றை கவனிக்க வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே, யார் அல்லாஹ்வுடைய ஹதீஸுக்கு, அல்லாஹ்வுடைய பேச்சுக்கு முன்னால், ரசூலுடைய பேச்சுக்கு முன்னால் அவன் தன் அறிவை கொண்டு லாஜிக் பேசுகிறானோ அவனை விட ஒரு பெரிய முட்டாள் இருக்க முடியாது. நம் மார்க்க அறிஞர்கள் இந்த கபருடைய அதாவை குறித்து, இந்த கபருடைய இன்பத்தை குறித்து விளக்கம் சொல்லும் போது, அல்லாஹ் இந்த பூமியில ஏற்படுத்திய ஒரு நிகழ்வை, ஒரு ஒரு காட்சியை, அல்லது ஒரு செய்தியை நமக்கு மிக அருகிய உதாரணமாக விவரிக்கிறார்கள். எப்படி என்றால், நீங்கள் விழித்துக் கொண்டு ஒரு வேலை செய்கிறீர்கள், உங்களுக்கு அருகிலே ஒருவர் தூங்குகிறார், அந்த தூங்குகிற மனிதர் கனவு பார்க்கிறார், தூங்குகிற மனிதர் கனவு பார்க்கிறார், அந்த கனவிலே தன்னை ஒரு பெரிய பாம்பு அச்சுறுத்துவதை கொண்டு பார்க்கிறார், பயப்படுகிறார், நடக்கிறதா இல்லையா? ஆனால் அவருக்கு அருகில் இருக்கின்ற நீங்கள் அவற்றை பற்றி உணர்வதே இல்லை. அவரோ அந்த பாம்பை பார்த்து பயந்து மிரண்டு கத்திக்கொண்டு அவர் விரட்சி விட்டவராக எழுகிறார். என்ன என்று கேட்டால், பெரிய பாம்பை பார்த்தேன் என்று சொல்கிறார். அதில் பெரிய பாம்பு தன்னை கடித்தது, வலி ஏற்பட்டது என்று சொல்கிறார். இதை நம்புகிறீர்களா இல்லையா? மக்கள் நம்புகிறார்களா இல்லையா? இது போன்று கனவிலே சாப்பிடுவதை போன்று, அல்லது சுகத்தை போன்று இவற்றை எல்லாம் பார்க்கும் போது அதை மனிதர் உணர்கிறாரா இல்லையா? எப்படி இந்த உடலில் விழிப்பில் உணர்கிறானோ அது போன்று அவன் அந்த தூக்கத்தில் உணர்கிறான். ஆனால் அவனுக்கு அருகில் இருக்கின்ற, விழித்துக் கொண்டிருக்கிற அந்த மனிதனுக்கு அந்த கனவில் அவன் உணர்கின்ற இன்பத்தை பற்றி, துன்பத்தை பற்றி எந்த விதமான உணர்வும் அறிவும் இருப்பதில்லை. இப்படி இந்த உலக வாழ்க்கையிலேயே நடத்தி காட்டக்கூடிய அல்லாஹ் நமக்கு பின்னால் ரைபிலே மறைத்து வைத்திருக்கக்கூடிய அவனுடைய ஆற்றல், அவனுடைய அந்த ஏற்பாடு, அவற்றை பற்றி இந்த உலகத்திலே நாம் விவரிக்க முடியுமா? ஆகவே ஒரு மனிதன் மையத்தை கவலிலே அடக்கம் செய்யாமல் வீட்டிலேயே பிரிட்ஜிலேயே பூட்டி வைத்துக் கொண்டாலும் சரி, அவனுக்கு அங்கே விசாரணை உண்டு, அவனுக்கு அங்கே வேதனையோ அல்லது நன்மையோ உண்டு, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. புரியுதா? ஏனென்றால் மார்க்க இந்த விஷயங்களை பற்றி சொல்லும் போது சில புதர்க்கவாதிகள் அல்லது யாருடைய அறிவில் கோணல் இருக்கிறது அவர்கள் இப்படியெல்லாம் சொல்வார்கள். அப்ப கபரிலே அடக்கம் செய்யப்படவில்லை, ஒருவனை அப்படி ஐஸ் பெட்டியிலே பாதுகாத்து வைத்துக் கொள்கிறார்கள். ஆஸ்பத்திரிகளுக்கு சென்றார், அங்கே அந்த அறைகளிலே நூற்றுக்கணக்கான பிணங்களை அவர்கள் பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். பெற்றுக் கொள்வதற்கு யாரும் வரவில்லை, அல்லது அவர்களுடைய ஆய்வுக்கு தேவை என்பதற்காக ஐசிகளிலே பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் என்ன ஆகும்? இதெல்லாம் முட்டாள்தனமான கேள்விகள். ஹதீஸை மறுப்பதற்கு, ஹதீஸிலே சந்தேகம் கொள்வதற்கு, சந்தேக நோய் உள்ளவர்கள் கிளப்புகிற கேள்விகள். ஒரு மூமினுக்கு இது விஷயத்தில் எல்லாம் சந்தேகம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் அல்லாஹ் சொல்லிவிட்டார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள். அதை நடத்தி காட்டுவதற்கு அல்லாஹ் ஆற்றல் உள்ளவன். அந்த கபரில் அடக்கம் செய்யப்படுகிற மையத்துக்கு வேதனை கொடுக்கின்ற பொறுப்பை அல்லாஹ் உங்க கையில ஒப்படைச்சானா? அல்லாஹ் அந்த வேதனை கொடுக்கிற பொறுப்பை உங்கள் கையில், அதாவது மக்கள் கையில ஒப்படைத்திருக்கிறானா? ஆஹா, எப்படி ஜிஹெச்ல அதை பூட்டி வச்சிருக்கிறாங்களே, நான் எப்படி போய் அதை தகாது கொடுக்கறதுக்கு? கேட்கற கேள்வி புரியுதா இல்லையா? சரி, நம்ம கையில பொறுப்புல கொடுத்துட்டான், கபரில் அடக்கம் செய்யப்படுறவங்களுக்கு அந்த சொந்த வாழ்க்கையை கொடுக்கிறதோ அல்லது துன்பத்தை கொடுக்கிறதோ மக்களுடைய பொறுப்புப்பா என்று கொடுத்தா அப்ப சந்தேகம் வரலாம். எப்படி ஜிஹெச்ல பூட்டி வச்சிருக்கிறதையும் போலீஸ் செக்யூரிட்டியில உள்ள ஒரு ஜனாசாவுக்கு போய் நம்ம எப்படி அகாபு கொடுக்க முடியும், அல்லது நம்ம எப்படி இன்பம் கொடுக்க முடியும் சொல்லிட்டு. அன்பிற்குரியவர்களே, இப்படி இத்தனை பேரும் விழித்துக் கொண்டிருக்கும் போது, இத்தனை பேரும் விழித்துக் கொண்டிருக்கும் போது, அல்லது ஆயிரக்கணக்கான ராணுவ வீரர்கள் தன் ராணுவ தளபதியை பாதுகாத்துக் கொண்டிருக்கும் போது, தங்கள் நாட்டு பிரதம மந்திரியை பாதுகாத்துக் கொண்டிருக்கும் போது, அங்கே மலக்குல் மௌத் வந்து உயிரை வாங்கி செல்கிறாரா இல்லையா? எப்படி வந்தார் சொல்லுங்க, வாங்குறாரா இல்லையா? வாங்குறாரா இல்லையா? வாங்குறாரு. ஆயிரக்கணக்கான வீரர்கள் பாதுகாத்துக் கொண்டிருந்தார்களே, பாதுகாக்க வேண்டியதானே தங்கள் முதல் மந்திரியை, தங்கள் பிரதம மந்திரியை பாதுகாக்க முடிந்ததா? எப்படி மலக்குல் மௌத் மக்களுக்கு மத்தியிலே, மக்கள் கூட்டத்திலே, அத்தனை கூட்டத்திற்கு மத்தியிலே வந்து ஒரு மனிதனுடைய உயிரை எந்த தடையும் இல்லாமல் வாங்கிச் செல்வதற்கு ஆற்றல் உடையவராக இருக்கிறாரோ, அந்த ஆற்றலை அந்த அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருக்க, அந்த நிகழ்வை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செய்து காட்ட, ஏன் கபரிலே அது நடக்காது? தெளிவான அறிவை கொண்டு சிந்தித்தால் குர்ஆனிலே சுன்னாவிலே சொல்லப்பட்ட அனைத்தும் எந்த ஒரு தெளிவான சிந்தனைக்கு முரண்பட்டது கிடையாது. யார் கோணலாக சிந்திக்கிறானோ அவனுக்கு நிச்சயமாக முரண்பாடுகள் உதித்துக் கொண்டே இருக்கும். நேரான பாதை தீனை பொறுத்தவரை அல்லாஹ் கூறிவிட்டார், அஸ்ஸிராத் அல் முஸ்தகீம், இது நேரான பாதை என்று. நேரான பாதையில் நேராக சென்றால்தான் நீங்கள் நோக்கத்தை அடைய முடியும். இப்ப பாதை நேராக இருக்கிறது. உதாரணத்திற்கு அரசாங்கம் ஒரு ரோடு போடுகிறது, அந்த இரண்டு அந்த ரோட்டுக்கு இரண்டு பக்கத்திலும் தடைகளை ஏற்படுத்தி அந்த ரோடு நேராக இருக்கிறது. அதில் வாகனிக்கின்ற நீங்கள் உங்களுடைய ஸ்டேரிங்கையோ அல்லது ஹேண்டிலையோ நேராக பிடித்துக் கொண்டு சென்றால் இலக்கை அடையலாம், அந்த பாதையின் எல்லையை முடிவை அடையலாம். நீங்கள் ஸ்டேரிங்கை கோணலாக பிடித்துக் கொண்டு, ஸ்டேரிங்கை வளைத்து வைத்துக் கொண்டு, ஸ்டேரிங்கை வளைத்து வைத்துக் கொண்டு அந்த ரோட்டிலே சென்று வலது பக்கத்திலோ இடது பக்கத்திலோ இருக்கிற தடுப்பிலே மோதிவிட்டு பாதையை குறை கூறினால் முட்டாளியா? முட்டாளியா? ஸ்டேரிங்கை கோணலாக பிடித்தவனும் ஹேண்டிலை கோணலாக பிடித்தவனும் தான் முட்டாள். ஆகவேதான் அல்லாஹ் சொல்கிறான், நேரான பாதையில் எங்களை நேர்வழி காட்டி நடத்து. பாதை நேரானது, இஸ்லாம் நேரானது, அதிலே நேராக நடப்பது நம் மீது கடமை. ஒருவன் கோணலாக சென்றால் ஃபம்மல் லதீன ஃபீ குலூபிஹிம் ஸயிகுன் ஃபயத்தபிஊன மா தஷாபஹ மின்ஹு, யாருடைய உள்ளத்திலே கோணல் இருக்குமோ அவர்கள் இப்படிப்பட்ட விஷயங்களைத்தான், முத்தஷாபிகத்தான விஷயங்களைத்தான் அவர்கள் தேடுவார்கள். அதாவது அவர்களால் புரிய முடியாத விஷயங்களை தேடி தேடி அறிவார்கள். அப்ப கபருடைய அதாபை குறித்து அல்லது கபருடைய இன்பத்தை குறித்து இந்த அளவு நம்பிக்கை கொள்வது ஒரு மூமினுடைய கடமை. வல் ஈமானு பி அன்னல்லாஹ தபாரக வ தஆலா ஹுவல்லதீ கல்லம மூஸா இப்னு இம்ரான் யௌம தூர் وموسى يسمع من الله الكلام بصوت وقع في مسامعه منه لا من غيره فمن قال غير هذا فقد كفر بالله العظيم. இப்ரியவர்களே, இந்த விஷயங்களெல்லாம் இந்த குதர்க்கவாதிகள் இன்னும் பேசவில்லை. அடுத்து பேசினால் வழிகட்டை தவிர வேறு எதையும் பேச மாட்டார்கள். ஆகவேதான் இந்த விஷயங்களில் நாம் தெளிவான நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். அதாவது அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே பேசினார், சரியா? மதியனிலிருந்து அவர்கள் பலஸ்தீனை நோக்கி சென்ற போது தங்கள் நாட்டை நோக்கி சென்ற போது அவர்களிடத்திலே அல்லாஹ் தூர் மலையிலே அழைத்து பேசினார். அல்லாஹ் பேசியதை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்டார்கள். புரியுதா? அல்லாஹ் பேசினார், அந்த பேச்சை யார் கேட்டார்கள்? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய செவியில் அல்லாஹ்வுடைய பேச்சு விழுந்தது. அல்லாஹ்விடமிருந்து நேரடியாக அந்த பேச்சை கேட்டார்கள். அல்லாஹ் பேசியதை உணர்ந்தார்கள். அல்லாஹ் கூறுவதாக பேசியதாக ஜிப்ரீல் கூறுவதை அல்ல. புரியுதா? சில பேர் ஜலத்தில் வந்து நுழைப்பாங்க. அதாவது அல்லாஹ் சொல்லி ஜிப்ரீல் பேசினாங்க, அதை கேட்டாங்க இல்ல. அல்லது அல்லாஹ் பேசினார் என்றால் அல்லாஹ் தன்னுடைய பேச்சை போன்ற ஒன்றை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு காண்பித்தால் அதை மூசா அலைஹிஸ்ஸலாம் உணர்ந்தார்கள் இல்லை. யார் இப்படி சொல்கிறார்களோ அவன் மிகப்பெரிய காஃபிரான். இது ரொம்ப அதிகமாக விவரிக்க விரும்பல. ஏனென்றால் இந்த யூனானி தத்துவங்களை படித்தவர்கள் அல்லாஹ் பேசினால் என்ற இந்த பேச்சை, இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்வதற்கு தயங்கினார்கள். அவர்களுடைய சிற்றறிவு இதிலே குழப்பங்களை தேடியது, இதை புரிந்து கொள்ள முடியாமல் தவித்தது. நம்மை பொறுத்தவரை அல்லாஹ் பேசினார் என்று கூறுகிறாரா? குர்ஆனிலே நம்பிக்கை கொண்டோம், ஏற்றுக்கொண்டோம், அவ்வளவுதான், தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அவர்களோ படைப்பினங்களோடு அல்லாஹ்வின் தன்மைகளை ஒப்பிட்டு சிந்திப்பதால் குழப்பத்திற்கு ஆளாகிவிடுகிறார்கள். இன்றும் சிலர் தங்களை குர்ஆன் சுன்னாவாதிகள், குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவோம், இதுதான் மார்க்கத்தின் இரண்டு அசைக்க முடியாத ஆதாரம் என்று சொல்பவர்கள் அல்லாஹ்வுடைய பண்புகளின் விஷயத்திலே படைப்பினங்களுக்கு ஒப்பிட்டு அல்லாஹ்வை பேசுவதால் அவர்களும் பல விஷயத்திலே வழிகட்டு நிற்பதை பார்க்கிறோம். அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் கேட்கிறான், நம்புகிறார்களா இல்லையா? நாமும் நம்புகிறோம், அவர்களும் நம்புகிறார்கள். அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் கேட்கிறான் என்றால் அல்லாஹ்வுடைய பார்வையை, படைப்புகளுடைய பார்வையை, அல்லாஹ்வுடைய பார்வையை படைப்புகளுடைய பார்வையோடு ஒப்பிட்டு பார்க்கிறார்களா? அல்லாஹ்வுடைய பார்வையை படைப்புகளுடைய பார்வையோடு ஒப்பிட்டு பார்க்கிறார்களா? அதாவது நம்ம எப்படி பார்க்கிறோமோ அப்படித்தான் அல்லாஹ் பார்க்கிறான் சொல்லி இல்ல. அல்லாஹ் கேட்கிறான், படைப்புகளும் கேட்கின்றன. அல்லாஹ்வுடைய கேட்கும் ஆற்றலை படைப்புகளுடைய கேட்கும் ஆற்றலோடு ஒப்பிடுகிறார்களா? ஒப்பிடுவதில்லை. அப்படி என்றால் அல்லாஹ் வானத்திலிருந்து இறங்குகிறான் என்று வருகின்ற அந்த ஹதீஸை மட்டும் ஏன் மனிதன் மாடியிலிருந்து இறங்குவதற்கு ஒப்பிட்டு சொல்கிறார்கள்? அதாவது அல்லாஹ் அரசிலிருந்து முதல் வானத்தில் இறங்குகிறான் என்றால் அப்ப அரசு காலியாக போயிடுமே. ஒரு மனிதன் மாடியிலிருந்து கீழே இறங்குகிறான் என்றால் அப்ப மாடியிலிருந்து கீழே வந்துட்டா அவன் மாடியில இல்லைன்னு அர்த்தம். எதை கொண்டு எதை விவரிக்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய பண்பை, படைப்புடைய பண்பை கொண்டு விவரிக்கிறார்கள். பார்த்தீர்களா? தஸ்பீஹ். அல்லாஹ்வை படைப்புகளுக்கு ஒப்பிட்டு பேசுகிறார்கள். புரிஞ்சலையா? எப்படி பார்வை என்பதை, செவி என்பதை படைப்புகளுக்கு ஒப்பாக்காமல் நாம் புரிந்து கொண்டோமோ அது போன்றுதான் அல்லாஹுவின் இறங்குவதை படைப்புகளின் இறங்குதலோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. அப்படி ஒப்பிட்டு பார்க்கவில்லை என்றால் அல்லாஹ் அரசிலே அவன் உயர்ந்திருப்பதோடு அவன் இரவின் முதல், இரவின் மூன்றாவது பகுதியிலே முதல் வானத்திற்கு இறங்குகிறான் என்பதையும் புரிந்து கொள்ளலாம். முடியுதா இல்லையா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அரசில எப்போதும் உயர்ந்திருப்பதோடு உலகத்தில் எந்த பகுதிகளில் இரவில் மூன்றில் ஒரு பகுதி மீதம் இருந்து கொண்டே இருந்தாலும் சரி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதல் வானத்திற்கு இறங்கி தன் அடியார்களோடு பேசுகிறான் என்பதை புரிந்து கொள்ளலாம். எப்போது படைப்புகளுடைய சிபத்தோடு அல்லாஹ்வுடைய தன்மைகளை ஒப்பிட்டு பார்க்கிறான் ஒரு மனிதன் அல்லது ஒரு கேடு கட்டவன், அப்போதுதான் அங்கே வழிபட ஆரம்பிக்கிறான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே பேசினார்கள், அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்டார்கள், அல்லாஹ் அவர்களிடத்திலே பேசினார், அந்த பேச்சை தெளிவாக தங்கள் காதுகளில், தங்கள் செவிகளில் அவர்கள் உணர்ந்தார்கள், கேட்டார்கள். புரியுதா? யார் இதற்கு மாற்றமாக பேசுகிறானோ அவனை அவன் அல்லாஹ்வை மறுத்தவனாகிவிட்டான். இஸ்லாமிய கலீஃபாக்களில் ஒருவர் படிச்சேன், பேர் ஞாபகத்துக்கு வரல. அதாவது ஹிஜ்ரி 100க்கு பிறகு ஜுஹது பின் திர்ஹம் என்று ஒருவன் இருந்தான், மிகப்பெரிய அறிஞனாக இருந்தான், வணக்கசாலி, மக்கா பெரிய நல்லவன் என்று போற்றப்பட்டான். திடீரென்று அங்கே ஈமானிலே கோளாறுகள் உருவாக ஆரம்பித்தன. பின்னால் பல செய்திகள் வர இருக்கின்றன. அதாவது இந்த தவறான கொள்கையுடையவர்களிடத்திலே சென்று அவர்களை நேர்வழி நாங்கள் படுத்தப் போகிறோம், அவர்களிடத்திலே விவாதம் செய்து அவர்களை சத்தியத்தின் பக்கம் அழைக்கச் செல்கிறோம் என்று சென்றவர்களின் முடிவெல்லாம் இப்படித்தான் ஆகும். என்ன ஆனது? கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிதாசுகளை கேட்க கேட்க இவருடைய உள்ளத்திலே அந்த பிதாசுகள் வேலை செய்ய ஆரம்பித்தன. ஆகவேதான் நம்முடைய இமாம்கள் சொல்கிறார்கள், பிதாசுவாதிகளின் பேச்சை செவிமடுக்காதீர்கள். பிதாசுவாதிகளின் பேச்சை செவிமடுத்தாலே அல்லாஹ்வின் பாதுகாப்பு உங்களை விட்டு எடுக்கப்பட்டுவிடும். உள்ளத்திலே அந்த கோணல் பதிந்து விட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உங்களை அறியாமல் எப்போது நீங்கள் அதை பேசுகிறீர்களோ, ஏன் அதை தக்க வைக்க வேண்டும், அதன் பக்கம் உங்களை இருக்க வேண்டும் என்பதற்காக ஒருவன் தூங்காமல் வேலை செய்து கொண்டிருக்கிறான், 24 மணி நேரம் டியூட்டி பார்த்துக் கொண்டிருக்கிறான். யார்? இப்லீஸ். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். என்ன ஆனது இவனுடைய கூற்று? என்ன அந்த ஜுஹைல் இப்னு திர்ஹமுடைய கூற்று என்ன? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அல்லாஹ் பேசினான் என்று வரக்கூடிய இந்த வசனங்கள் இன்னும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இடத்திலே மேராஜிலே பேசினான் என்று வரக்கூடிய இந்த வசனங்களை, இந்த ஹதீஸுகளை எல்லாம் தர்வீல் செய்ய ஆரம்பித்தான், மாற்று பொருள் கூற ஆரம்பித்தான். அதாவது அல்லாஹ் பேசினான் என்றால் அப்ப நம்முடைய பேச்சை போன்று பேச்சு வெளிப்பட்டு பிறகு அது மறைந்து விட்டது, பேசுவதற்கு முன்னால் அந்த பேச்சு இல்லை. புரியுதா லாஜிக்? அப்படி பார்த்தா அல்லாஹு தஆலா ஒரு புதுமையானவனாக ஆகிவிடுவானே. அதாவது அவனுடைய தன்மைகளில் ஒன்று கொஞ்ச நேரத்திற்கு முன்னால் இருந்தது, பிறகு உருவானது, பிறகு மறைந்தது என்று புதுமை ஹதீஸ் முஹ்தத் அவனில் வந்துவிடுமே. அவனோ பழையவன், அவன் முந்தி உள்ளவன், அவனுக்கு முன்னால் எதுவும் கிடையாது என்ற தன்மையாயிற்று. எனவே பேச்சு என்ற தன்மைகளை எல்லாம் அல்லாஹ்விற்கு சொல்லக்கூடாது. புரியுதா? என்ன செய்தார் இஸ்லாமிய கலீஃபா, முஸ்லிம்களுடைய கலீஃபா? நான் பாட முடியும் பேர் சொல்றேன், எப்ப நடந்தது பிடிச்சி சிறையில் வச்சிருந்தாரு. தௌபா செய்ய சொன்னாரு, மார்க் அறிஞர்கள் எடுக்கணும், உபதேசம் செஞ்சு பார்த்தாரு, கேட்கிற மாதிரி இல்ல. ஒரு நாள் ஐதுல் அதஹாவுடைய தொழுகையை துறக்க வைக்கிறாரு. இதுல அதஹாவுடைய தொழுகையை துற வச்சுட்டு அந்த கடைசி குத்துபால சொல்றாரு, மக்கள் எல்லாம் சென்று தங்கள் குர்பானி பிராணிகளை குர்பானி கொடுங்கள். நானும் இன்று அல்லாஹ்விற்கு ஒரு பிராணியை குர்பானி கொடுக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறேன், அவன் தான் இந்த ஜுஹத் என்று கூறி அதே அந்த முசல்லாவிலே ஈதுடைய அந்த மைதானத்திலே மிம்பரிலிருந்து இறங்கியதற்கு பிறகு அவனை திரைச்சாலையிலிருந்து வரவழைத்து அவனுடைய கழுத்தை அறுக்கிறான். கலீஃபா தன்னுடைய கரத்தால் அவனுடைய கழுத்தை அறுக்கிறான். ஏனென்றால் கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படிப்பட்ட வழிகேடுகள் இவையெல்லாம் என்ன? குஃபர். இஸ்லாமிற்கு வந்ததற்கு பிறகு அந்த மார்க்கத்தை நிராகரித்தல், முர்த்தத், அந்த மார்க்கத்தை விட்டு விலகுதல், ஜிந்தீர், அதில் புதுமையான கருத்துக்களை புகுத்துதல், இவர்களுடைய தண்டனை என்ன? இவர்கள் சிறைச்சேதம் செய்யப்படுவதுதான். அல்லாஹ் பாதுகாக்க. புரியுதா இந்த விஷயம்? ஆகவே புது புது குழப்பவாதிகள் தெரிந்து புது புது விஷயங்களை கேட்டுக்கிட்டே இருக்கோம். அன்றைக்கு மட்டும் அந்த குழப்பம் முடியல. ஏன்? அந்த ஜுழகோட எந்த சைத்தான் இப்லீஸ் இருந்தாலும் அந்த இப்லீஸ் இன்று நமக்கு மத்தியிலும் இருக்கிறான். நாமும் நம்முடைய உள்ளத்திலே கோணலை ஏற்படுத்தினால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தப்பிக்க முடியாது, அல்லாஹ் பாதுகாத்து அழைக்கிறது. ஆகவே நம்முடைய பாதுகாப்பு எழுந்திருக்கிறது. பல முறை பல சபைகளிலே நாம் இந்த விஷயங்களை பேசியிருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் கொடுப்பானாக. நம்முடைய பாதுகாப்பு நமக்கு எழுந்திருக்கிறது. கேட்டோம், நம்பிக்கை கொண்டோம், கட்டுப்பட்டோம், முடிந்தது. நம்பிக்கை கொண்டோம், அப்படியே கட்டுப்பட்டோம். செஞ்சானா இல்ல அப்பல்லா சிந்திப்போம், அப்புறம் புரிவோம், அதுக்கப்புறமா ஏத்துக்கிறதா இல்லையாங்கிறத பத்தி முடிவு செய்வோம் சொன்னா முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் பாதுகாக்க. எந்த செய்தி குர்ஆனில் இருந்து அதனுடைய நேரடி பொருளோடு சொல்லப்படுகிறதோ, அல்லது அதற்கு விளக்கமாக சஹாபாக்களின் கூற்றோடு சொல்லப்படுகிறதோ, அல்லது எந்த ஹதீஸ் சரியான தொடர்களோடு நமக்கு விவரிக்கப்படுகிறதோ அல்லது அந்த ஹதீஸுக்கு விளக்கம் சஹாபாக்களிடமிருந்து நமக்கு கூறப்படுகிறதோ அவ்வளவுதான். அதை அப்படியே கண்ணிலும் தலையிலும் வைத்து ஒத்திக் கொள்வது, அதை அப்படியே போற்றுவது, அதை அப்படியே நம்பிக்கை கொள்வதுதான் சொர்க்கப்பாதை. அதை கிளறுவதோ அதை சிந்திக்கிறேன் என்ற போர்வையிலே அதனுடைய முரண்பட்ட கருத்துக்களை தேடுவதோ நரகப்பாதை அல்ல, பாதுகாக்க வேண்டும். புரியுதா? فضل من الله تبارك وتعالى. عقل عربي ليه சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை عقل, عين ق لام. عقل عقل என்றால் தமிழில் இதற்கு பிரைன் என்று கூட சொல்லலாம், இது ஆங்கிலத்தில் மூளை சொல்லலாம். அதாவது மூளை என்று சொன்னால் அந்த ஒரு ஜடப்பொருள் அல்ல, அதில் இருக்கின்ற புரிந்து கொள்கிற சிந்திக்கிற ஒரு விஷயத்தை உடனடியாக விளங்கிக் கொள்கிற அந்த ஆற்றல் ஆற்றல். அந்த அந்த ஜனத்துக்கு வந்து மண்டையை உடைச்சா இருக்கு பாருங்க, அதுக்கு பேர் திமாவுன்னு சொல்லுவாங்க அரபில, மூளைன்னு சொல்றமா இல்லையா? ஆனா சில சமயத்துல என்ன மூளை இல்லாம பேசுற அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப மூளை இல்லாம பேசுறேன்னு சொன்னா இவனுடைய மண்டையில ஒண்ணுமே இல்ல, களிமண் அப்படின்னு. அந்த மூளை என்ற பொருள் இருக்கிறது, அதில் இருக்கிற சிந்திக்கிற புரிகிற ஆற்றல் பலவீனம் அடைந்திருக்கிறது. அப்ப என்ன சொல்றாங்க, மூளை மனதில் களிமண்ணா இருக்கு. இந்த அக்கல், இந்த அறிவு, இந்த மூளை என்பது அல்லாஹ் மனிதனில் படைத்த ஒன்று. சரியா? எப்படி மனிதனை அல்லாஹ் படைத்திருக்கிறானோ அது போன்று இதுவும் படைக்கப்பட்ட ஒன்று. ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் இதை படைக்கிறான். ஏனென்றால் இந்த கிரேக்க பல்சபாவை சேர்ந்தவர்கள் அக்களை படைக்கப்பட்ட ஒன்றாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அது இங்கே இமாம் அவர்கள் மறுக்கிறார்கள். எப்போது அல்லாஹ் ரங்குலான மனிதனை படைக்கிறானோ, கருவிலே சிசுவிலே அல்லாஹ் படைக்கிறானோ, அது போன்று அவனுடைய மண்டையிலும் அந்த மூளையை அல்லாஹ் படைக்கிறான். அதில் உள்ள சிந்திக்கின்ற, அறிகின்ற, புரிகின்ற, ஆய்வு செய்கின்ற ஆற்றலையும் அல்லாஹ் படைக்கிறான். அப்ப ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் நாடிய அளவு அந்த அறிவு கொடுக்கப்படுகிறது, அந்த மூளை கொடுக்கப்படுகிறது. எப்படி ஒரு பெரிய ஒரு பொருள், ஒரு சிறிய அணு என்று பொருட்களிலே வித்தியாசம் இருக்கிறதோ, அது போன்று மனிதர்களுடைய இந்த மூளைகளிலும் வித்தியாசம் இருக்கிறது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? யாருக்கு எந்த அளவு அக்கல் மூளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானோ அந்த அளவு அமல் அவரிடமிருந்து அல்லாஹ்விடம் எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களுக்கு எந்த அளவு அல்லாஹ் ஆக்களை அந்த அறிவை மூளையை கொடுத்திருக்கிறானோ அந்த அளவு நீங்கள் செயல்பட வேண்டும், சிந்திக்க வேண்டும், புரிய வேண்டும். இந்த ஆக்கள், இந்த அறிவை பொறுத்தவரை இதை மனிதனாக தெரிவிக்கொள்ள முடியுமா என்றால் முடியாது. வலைத்தல் ஆக்கல் திருஷ்டி சாபி, இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்திய ஒன்று. இன்னமா ஹுவ மின் அல்லாஹி தபாரக வ தஆலா, இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தனிப்பட்ட கருணையாக கொடுக்கப்பட்ட ஒன்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எல்லாம் எழுதப்பட்டு விட்டது. எதுவரை? ஹத்தல் அஜ்ம் வல் கைஸ். மனிதனுடைய புத்தி கூர்மையும் மனிதனுடைய புத்தி பலவீனமும் இதுவும் தக்தீரிலே எழுதப்பட்ட ஒன்று. கண்ணியத்திற்குரியவர்களே, இதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கலாம். ஒருவருக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கும் போது நீங்கள் சொல்வதை அப்படியே புரிந்து கொள்கின்ற ஒருவர், ஒருவரோ நீங்கள் சொல்வதற்கு நேர் மாற்றமாக புரிகிறவர், ஒருவர் நீங்கள் சொல்வதிலே ஒரு 90%, ஒருவர் 80%, ஒருவர் 70%, ஒருவர் 10%, ஒருவர் இன்னும் கொஞ்சம். இப்படி மக்களிலே தரங்கள் இருக்கின்றனவா இல்லையா? இந்த தரம் அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட ஒரு தரம் இது. புரியுதா? யாருக்கு எந்த அளவு அல்லாஹ் கொடுத்திருக்கிறாரோ அந்த அளவு அமலைத்தான் அல்லாஹ் அவரிடமிருந்து எதிர்பார்க்கிறான், அவரிடமிருந்து தேடப்படுகிறது. அப்ப சிறந்த மூளை கொடுக்கப்பட்ட ஒரு மனிதன் அவன் சரியாட்டை எவ்வளவு புரிய வேண்டும், ஆராய வேண்டும் என்று அவனுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை இருக்கிறதோ அந்த கட்டளை ஒரு சாதாரண கிராமத்து மனிதனுக்கு, ஒரு சாதாரண மனிதனுக்கு கிடையாது. புரியுதா? அமல்கள் விஷயத்திலே தொழுகை இருக்கிறது, நோன்பு இருக்கிறது, ஜகாத் இருக்கிறது, இபாதத்துகளுடைய அந்த பொது விஷயங்களை பொறுத்தவரை எல்லோரும் அதே அளவுதான், அதில் ஏற்றத்தாழ்வு கிடையாது. ஆனால் இந்த சரியாற்றை புரிகின்ற விஷயத்திலே, மாற்று ஆதாரங்களை புரிகின்ற விஷயத்திலே, இன்னும் பல அடிப்படைகளை செயல்படுத்துகிற விஷயத்திலே, அப்பனுடைய உயர்ந்த தகுதி கொடுக்கப்பட்டவரிடத்திலே என்ன ஒரு கடமையை அல்லாஹ் எதிர்பார்க்கிறானோ அதை ஒரு சாதாரண மனிதனிடத்தில் அல்லாஹ் எதிர்பார்ப்பதில்லை. புரியுதா? இப்ப அபூபக்கரிடத்திலே, உமரிடத்திலே எதிர்பார்க்கப்பட்ட விஷயம், அபூபக்கரிடத்திலே உமரிடத்திலே எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம், கிராமத்திலிருந்து விவசாயம் செய்துவிட்டு நபியினுடைய சபைக்கு வந்து நபியே நீ என்ன சொல்கிறாய் சொல் என்று சொல்கிற ஒரு கிராமத்து அரபி இடத்தில் எதிர்பார்க்கப்படுமா? நிச்சயம் எதிர்பார்க்கப்படாது. இதுதான் அடிப்படை, நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அக்கல் என்பது அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஒன்று. மனிதர்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அக்கலை அவர் நாதியின் விதத்தில் பங்கு வைத்துக் கொடுத்திருக்கிறார். ஒருவருக்கு அதிகமாக, ஒருவருக்கு கொஞ்சமாக, ஒவ்வொருவருடைய அளவிற்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். இதிலே நாம் தனிப்பட்ட முறையிலே இந்த மூளையை சம்பாதித்துக் கொள்வதற்கு எந்த விதமான விஷயமும் கிடையாது. ஒருவனுடைய உடல் உறுப்பு, உதாரணத்திற்கு ஒருவர் பிறக்கும் போது குருடனாக பிறந்து விட்டார், கை நொண்டியாக, கை முடமாக பிறந்து விட்டார், கால் நொண்டியாக பிறந்து விட்டார், என்ன செய்வது? இதை அல்லாஹ்வுடைய விதி என்று ஏற்றுக்கொள்கிறோமா இல்லையா? புரிந்து கொள்கிறானா இல்லையா? அதற்கு கட்டுப்பட்டு நடக்கிறானா இல்லையா? அது போன்றுதான் இந்த ஆக்கலும். இதிலே யாரையும் குறை கூறுவதற்கு இங்கே நமக்கு அனுமதி கிடையாது. வாயம் ان الله فضل العباد بعضهم على بعض في الدين والدنيا اجرا منه لا يقال جار ولا حاضا فمن قال ان فضل الله على المؤمن والكافر سواء فهو صاحب بدعه بل فضل الله المؤمنين على الكافرين والطائع على العاصي والمعصوم على المقبول عدل منه هو فضله يعطي من يشاء ويمنع من يشاء. என்ன சொல்கிறார்கள்? அல்லாஹு தஆலா மார்க்க விஷயத்திலோ அல்லது துன்யாவுடைய விஷயத்திலோ அவன் விரும்பியவரை மேன்மைப்படுத்துகிறான், சிலரை சிலரை விட. இப்படி அல்லாஹ் மேன்மைப்படுத்தி இருப்பது, இது அல்லாஹ்வுடைய முழுமையான நீதம். இது அநியாயம் என்று சொல்லக்கூடாது, இதை பாரபட்சணை என்று சொல்லக்கூடாது. ஒன்று. இரண்டாவது, அல்லாஹு தஆலா ஒரு மூமினுக்கும் ஒரு காஃபிருக்கும் சமமாகத்தான் கிருபை செய்திருக்கிறான், அருள் புரிந்திருக்கிறான் என்று சொல்வதும் பிதா என்று சொல்பவன் பிதாத்துடையவன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூமின்களை காஃபிர்களை விட மேன்மைப்படுத்தி இருக்கிறான், அந்த மூமின்களின் சிலரை சிலரை விட அவர் மேன்மைப்படுத்தி இருக்கிறான். பாவம் செய்பவனை விட அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு வழிபட்டு நடக்கிறவனை மேன்மைப்படுத்தி இருக்கிறான். பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு நல்லவராக இருப்பவரை, தௌஃபீக் அற்றவர் அல்லாஹ்வால் கைவிடப்பட்டவரை விட அல்லாஹ் மேன்மைப்படுத்தி இருக்கிறான். இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நீதமாக நடந்த ஒன்று. இதற்கு முன்பே நாம் பேசியிருக்கிறோம், அல்லாஹ்வுடைய எந்த செயலையும் அநீதி என்று சொல்லக்கூடாது. நல்லவனை அல்லாஹ் பாவத்திலே போட்டு தண்டித்தாலும், பாவிக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்தாலும் இது அவனுடைய நீதம். சரியா? அல்லாஹ் எதை செய்கிறானோ அது நீதம். அல்லாஹ்வின் செயல்களிலே அநீதம் இல்லை. ஏனென்றால் அநீதம் என்பது எது? பிறருடைய உரிமையில் நுழைவதுதான் அநீதமே தவிர, தன்னுடைய உரிமையில் தான் விரும்பிய விதத்தில் பயன்படுத்துவது, தான் விரும்பிய விதத்திலே செயல்படுவது அநீதம் அல்ல. படைப்புகள் அல்லாஹ்வுடைய படைப்பு, சொர்க்கம் நரகம் அல்லாஹ்வுடைய படைப்பு. அவன் நாடியவரை அவன் நாடிய இடத்திலே வைப்பான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய கருணை கிருபை நீதத்தின் அடிப்படையில் தான் நல்லவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்து அவன் கௌரவிக்கிறான், பாவிகளுக்கு தண்டனையை கொடுத்து அல்லாஹ் நரகத்திலே கேவலப்படுத்துகிறான். புரியுதா? அதுபோன்று இந்த உலகத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருவரை நல்லவராக ஆக்கி இருப்பதும், ஒருவருக்கு அல்லாஹ் அந்த தௌஃபீக்கை கொடுக்காமல் இருப்பதும், அல்லது ஒருவருக்கு மார்க்கத்திலே உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்திருப்பதும், ஒருவரை சாதாரணமாக வைத்திருப்பதும், இவையெல்லாம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நீதத்தின் அடிப்படையில் உள்ளது. இதில் எந்தவித அநியாயமும் அநீதமும் கிடையாது. அவன் அவனுடைய கிருபையை அவன் விரும்பியவருக்கு கொடுக்கிறான், விரும்பியவருக்கு தவிக்கிறான்.
79வது குறிப்பு, فمن كتم فقد غش المسلمين ومن غش المسلمين فقد غش الدين ومن غش الدين فقد خان الله ورسوله والمؤمنين.
நீங்கள் முஸ்லிம்களுக்கு நன்மையை நாட வேண்டும், எந்த ஒரு முஸ்லிமுக்கும் உங்களுக்கு தெரிந்த நன்மையை மறைக்க கூடாது, அது உங்களுக்கு ஹலால் அல்ல. அவர்கள் நல்லவர்களாக இருப்பினும் சரி அல்லது தீயவர்களாக இருப்பினும் சரி, மார்க்க விஷயத்தில் உங்களுக்கு தெரிந்த உண்மையை சத்தியத்தை அவர்களுக்கு நீங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டும். உங்களுடைய கண்ணுக்கு முன்னால் ஒரு தீமை நடக்க உங்களுக்கு நன்மை தெரிய அதை அவருக்கு சொல்லாமல் நீங்கள் செல்லக்கூடாது. அவரை நன்மையின் பக்கம் அழைக்காமல் நாம் திரும்பக்கூடாது. அந்நசீஹா, மூமின்கள் அனைவருக்கும் இந்த நன்மையை நாம் நாட வேண்டும். தனக்கு தெரிந்த மார்க்க விஷயத்தை யார் மறைக்கிறாரோ அவர் முஸ்லிம்களுக்கு மோசடி செய்தார். முஸ்லிம்களுக்கு யார் மோசடி செய்தாரோ அவர் மார்க்கத்திற்கு மோசடி செய்தார். மார்க்கத்திற்கு யார் மோசடி செய்தாரோ அவர் அல்லாஹ்விற்கும் அவனுடைய தூதருக்கும் மூமின்களுக்கும் துரோகம் செய்துவிட்டார். அல்லாஹ் பாதுகாப்பானார். ஆகவே நன்மையை நாடுவது நம் மீது கடமை. எல்லா முஸ்லிம்களுடைய மார்க்க விஷயத்திலும் நமக்கு தெரிந்த நன்மையை அவர்களுக்கு சொல்லாமல் அதன் பக்கம் அழைக்காமல் விடக்கூடாது. அப்படி விட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் இருக்கும் அவனுடைய தூதருக்கும் மூமின்களுக்கும் துரோகம் செய்தவனாக ஆகிவிடுவான். அல்லாஹ் கேட்பவன், பார்ப்பவன், நன்கு அறிந்தவன். இந்த தன்மைகள் எல்லாம் அவரிடத்திலே இருக்கின்றன. கேட்கும் தன்மை, பார்க்கும் தன்மை, அறியும் தன்மை அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது. எதாஹு மபுசூபதானி, அவனுடைய இரண்டு கரங்களும் விரிந்து உள்ளன. கத் அலிமல்லாஹு அன்னல் கல்ப யஸூனஹு கப்ல அன் யஸ்லுகஹும். அல்லாஹ் அவனுக்கு தெரியும், படைப்பினங்களை படைப்பதற்கு முன்பே இந்த படைப்பினங்கள் தனக்கு மாறுபாடும் செய்வார்கள் என்று. அல்லாஹ்வுடைய ஞானம், அறிவு படைப்பினங்களில் ஊடுருவி இருக்கிறது, படைப்பினங்களை சூழ்ந்திருக்கிறது. ஃபலம் யம்னஹு இல்முஹு ஃபீஹிம் அன் ஹதாஹும் லில் இஸ்லாம். அவனுடைய இல்மை, அவனுடைய ஞானம், அவனுடைய அறிவு, படைப்பினங்களை குறித்து அவன் அறிந்திருப்பது, அதாவது சிலர் மாறு செய்வார்கள், சிலர் பாவம் செய்வார்கள் என்று அவன் அறிந்திருந்தும் அவன் மக்களுக்கு நேர்வழிக்குண்டான காரண காரியங்களை ஏற்படுத்தி கொடுத்தான், அவர்களை நேர்வழிப்படுத்தினான். அவன் அவர்கள் மீது இஸ்லாம் என்ற நேர்வழியை கொண்டு கிருபை செய்தான். இது அவனுடைய தனிப்பட்ட அருள். பலகுல் ஹம்து, அவனுக்கே எல்லா புகழும். அப்ப அல்லாஹ்விற்கு தெரியும் படைப்பினங்கள் மாறு செய்வார்கள் என்று. அவர்கள் மாறு செய்வதற்கு முன்பே அது தெரியும். ஏனென்றால் சிலர் எப்படி அல்லாஹுடைய இந்த செயலிலே விதி என்ற இந்த அல்லாஹுடைய அமைப்பிலே முரண்பாடு காணுகிறார்கள் என்றால், எப்போது அல்லாஹ்விற்கு அபூ லஹப், அபூ ஜஹல் மாறுபாடு செய்வான் என்று தெரியுமோ, ஏன் நபியை அனுப்பி, ரசூலை அனுப்பி அவர்களை மூமினாக ஆகுங்கள் என்று அல்லாஹ் கூற வேண்டும். இந்த அல்லாஹுடைய செயல்பாடுகளிலே குதர்க்கம் செய்பவர்கள் இப்படி கேள்வி கேட்பார்கள். புரியுதா? அல்லாஹ்விற்கு தெரியும் அபூ ஜஹல் குஃபுரிலே மரணிப்பான் என்று, அபூ லஹப் குஃபுரிலே மரணிப்பான் என்று. அப்படி இருக்க ஏன் நபியை அவர்களிடத்திலே சென்று இஸ்லாமின் பக்கம் அழியுங்கள் என்று கட்டளையிட வேண்டும்? புரியுதா? இது கேட்பதற்கே நல்ல அறிவுபூர்வமான கேள்வியா இருக்க என்று தோன்றும். ஆனால் கண்ணியத்திற்குரியவர்களே, இது மிகப்பெரிய வழிகேடான கேள்வி.
அல்லாஹ் அவனுடைய புத்தகங்கள் குர்ஆனிலே சொல்கிறான், அவனுடைய செயலை பற்றி ஏனென்று அவனிடத்தில் கேட்கக்கூடாது, படைப்பினங்களாகிய நீங்கள் கேட்கப்படுவீர்கள். அப்ப அல்லாஹுடைய செயல்களுக்கு பின்னால் எத்தனை ஞானங்களும் நுட்பங்களும் அடங்கியிருக்கும் என்பதை அல்லாஹ் மிக அறிந்தவன். இப்ப இந்த பிரச்சனையை பேச்சு நாம் எடுத்ததால் இதற்குரிய விளக்கத்தையும் சொல்லியாக வேண்டிய பொதுவாக இது போன்ற குதர்க்கங்களை குதர்க்கவாதிகள் சொல்லும் போது பாமரர்கள் அப்படியே திகைத்து நிற்பார்கள். என்ன சொல்வது கேள்வி இந்த மாதிரி கேட்கும் போது, ஆமா கேட்கறது சரியா தானே இருக்கு, சீதா கூறுவோம், ஆமா அல்லாக்குதான் தெரியுமே, அபூல முஸ்லீம் ஆக மாட்டான்னு சொல்லி படைப்பினங்களை படைத்த போது அவனுக்கு தெரியும் சொர்க்கம் செல்பவர்கள் யார், நரகம் செல்பவர்கள் யார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிமார்களை அனுப்பும் போதே தெரியும் இந்த நபிமார்களை ஏற்றுக்கொள்பவர்கள் யார், நபிமார்களை மறுப்பவர்கள் யார். அனைத்து செயல்களும் நடப்பதற்கு முன்பே அல்லாஹ்விற்கு தெரியும் அந்த செயல் எப்படி நடக்கும் என்று. சரியா இல்லையா? அல்லாஹ்வுடைய அழிவு, இந்த அல்லாஹ்வுடைய அழிவு தான் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அந்த விதி அது. இது குறித்து நாம் ஆழமாக ஆய்வு செய்யக்கூடாது என்ற விஷயத்தை முன்கூட்டி கூறியிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அந்த செயலை பொறுத்தவரை இந்த துன்யாவிலே அவன் மக்களுக்கு சில பாடங்களை படிப்பினைகளை உணர்த்த நாடுகிறான். ஒருவரை சொர்க்கத்திற்கு அனுப்புவதோ ஒருவரை நரகத்திற்கு அனுப்புவதோ இது அல்லாஹ்வுடைய அந்த உரிமையில் உள்ள விஷயமாக இருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீதத்தின் அடிப்படையிலே, அவனுடைய நீதத்தின் அடிப்படையிலே சொர்க்கத்திற்கு செல்பவர் அந்த சொர்க்கத்திற்கு தகுதியானவர், சொர்க்கத்திற்கு செல்பவர் அந்த சொர்க்கத்திற்கு தகுதியானவர் தான் என்பதை அவருக்கும் அல்லாஹ் புரிய வைக்கிறான், மற்றவர்களுக்கும் அல்லாஹ் புரிய வைக்கிறான். நரகத்திற்கு செல்பவர் நரகத்திற்கு செல்வதற்கு முன்னால் இந்த நரகத்திற்குத்தான் நான் தகுதியானவன் என்பதை அவருக்கும் அல்லாஹ் புரிய வைக்கிறான், மற்றவர்களுக்கும் அல்லாஹ் புரிய வைக்கிறான். அதற்குத்தான் இந்த அமல்களுடைய ஏற்பாடு, இந்த அமல்களுடைய ஏற்பாடு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அபூலஹபுக்கு சென்று நீங்கள் இஸ்லாமை சொல்லுங்கள், அபூலஹபுக்கு சென்று இஸ்லாமை சொல்லுங்கள், ஈமானின் பக்கம் அவனை அழையுங்கள் என்ற ஏற்பாடை செய்யாமல் அவனை நரகத்திற்கு அனுப்பினால் பொதுவாக மக்கள் என்ன சொல்வார்கள், இவனுக்கு அழைப்பே செல்லவில்லையே, இவன் ஏன் நரகத்தில் போடப்படுகிறான் என்ற கேள்வி வரக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய ஆதாரத்தை முழுமைப்படுத்தும் விதமாகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அபூலஹபிற்கு அழைப்பை சொல்லுங்கள், அபூ ஜஹலுக்கு அழைப்பை சொல்லுங்கள் என்று கட்டளை இடுகிறார். இதைத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்கிறான், தூதர்களை அனுப்பியதற்கு பிறகு அல்லாஹ்விற்கு எதிராக மக்களுக்கு எந்த ஆதாரமும் இருக்காது. அப்ப தூதர் சென்று கூறியதற்கு பிறகு அவன் இப்போது மறுக்கிறான் என்றால் அவன் மறுத்ததால் அவன் நரகத்திற்கு தகுதி உடையவனாக ஆகிறான் என்பதை அவனும் புரிந்து கொள்கிறான், மற்றவர்களும் புரிந்து கொள்கிறார்கள். இதுதான் தூதர்களை அனுப்பியதிலும் வேதங்களை இறக்கியதிலும் அதுபோன்ற அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர்களை அல்லாஹ் அனுப்பியதிலும் நன்மையை ஏறி தீமையை தருங்கள் என்று அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டதிலும் உள்ள ஞானம் நுட்பம். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் விரும்பியவருக்கு நேர்வழி காட்டுகிறான். அவனுக்கு தெரியும் படைப்பினங்களில் யார் மாறு செய்வார்கள் என்று, யார் படைப்பினங்களிலே ஈமானிலே மரணிப்பார்கள் குஃப்ரிலே மரணிப்பார்கள் என்று. இருந்தும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நன்மையை ஏவுங்கள் தீமையை தருங்கள் என்று நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறானே, எதற்காக? அல்லாஹ்வுடைய ஆதாரத்தை பூர்த்தி செய்யும் விதமாக. அடுத்து மரணிக்கும் நேரத்திலே மூன்று விதமான நற்செய்திகள் உண்டு, நற்செய்திகள் உண்டு. ஒன்று யுகால் அப்ஷிரியா அபிபல்லா ஒன்று, அல்லாஹுவின் நேசனே அல்லாஹுவின் பொருத்தமும் சொர்க்கமும் உண்டு என்று நீ நற்செய்தி பெற்றுக் கொள். அல்லாஹுவின் எதிரியே அல்லாஹுவின் கோபமும் நரகமும் உனக்கு உண்டு என்று நற்செய்தி பெற்றுக் கொள். மூமினாக இருந்தால் அப்படி, முனாஃபிக் காஃபிராக இருந்தால் இப்படி.
ويقال ابشر يا عبد الله بالجنه بعد الاسلام. هذا قول ابن عباس. அல்லது ஒரு மனிதன் அவனுடைய அந்த மௌத்திற்கு முந்தைய ஒரு நிலையாக இருந்தால், நீ இஸ்லாமை ஏற்றுக்கொண்டால் உனக்கு சொல்றோம் உண்டு என்ற செய்தியை பெற்றுக்கொள். இப்ன அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மரணத்திற்கு முன்னால் உண்டான நற்செய்தியை பற்றி விளக்கும் போது இப்படி மூன்று வகையான நற்செய்தி உண்டு என்று அவர்கள் விவரிக்கிறார்கள். சிலருக்கு சக்கராத்துடைய காலத்துல அந்த மௌத்துடைய காலத்துல அந்த கஷ்டங்கள் தெரியும், திரும்ப அவருக்கு சுகம் ஏற்பட்டு விடலாம். அதாவது இந்த கர்கரா வரைக்கும் வந்து வந்துடாது. கர்கரா என்று சொன்னால் அந்த தொண்டைக்குரியே எட்டு மனதிற்கு. சில பேர் சொல்வாங்க, நிறைய சம்பவங்களை பார்க்கிறோம். நான் உதாரணத்திற்கு மரணத்தின் வாய் வரைக்கும் சென்று வந்து விட்டேன், சாவுடைய வாயை எட்டிட்டு வந்துட்டேன். அந்த நேரத்தில் பலருக்கு ஹிதாயத்து கிடைத்திருக்கிறது. பலர் நேர்வழி பெற்ற அந்த சம்பவங்களை படிக்கும் போது மௌத்தை அவர்கள் பார்த்து அந்த இடத்தை அவர்கள் முற்றிலும் படைத்த இறைவனை தவிர வேறு வழி இல்லை என்று சிக்கற்றவர்கள் ஆகி சிக்கற்றவர்களாக ஆகி அல்லாஹை அழைத்த போது அல்லாஹுடைய உதவி அவர்களுக்கு வந்து, பிறகு அவர்கள் இஸ்லாமை ஏற்றப்பட சம்பவங்களை பல வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். சொர்க்கத்திலே முதலாவதாக அல்லாஹுவை பார்ப்பவர்கள் இந்த உலகத்திலே கண் குருடாக இருந்த மூமின்கள், முஸ்லிம்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நற்கிருபையை தருகிறார். சும்மர் ரிதால், பிறகு ஆண்கள் பார்ப்பார்கள். சும்மன் நிசா, பிறகு பெண்கள் பார்ப்பார்கள். பி அயுனி ரூஸிஹிம், எந்த கண்களை கொண்டு பார்ப்பார்கள்? அல்லாஹ் நம்முடைய முகத்தில் படைத்திருக்கிற கண்களை கொண்டு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுவை பார்ப்போம். மற்ற வழிகட்டவர்கள் கூறுவது கொண்டு, அதாவது பார்ப்போம் என்றால் அதற்கு உணர்வோம் புரிவோம் என்ற அர்த்தம் அல்ல. எப்படி கண்ணை கொண்டு ஒரு பொருளை இந்த உலகத்திலே பார்க்கிறோமோ இது போன்றுதான் இந்த கண்ணை கொண்டு நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே மூமின்கள் அல்லாஹுவை பார்ப்பார்கள். அல்லாஹ் நமக்கு நசீபி தருவான். كما قال رسول الله صلى الله عليه وسلم انكم سترون ربكم كما ترون القمر ليله البدر. நீங்கள் 14ஆம் இரவு சந்திரனை பார்ப்பதை போன்று உங்கள் இறைவனை பார்ப்பீர்கள். لا تضامون في رؤيته. அல்லாஹ்வை பார்க்கும் விஷயத்திலே பார்ப்பதிலே நீங்கள் நெருக்கடிக்காக மாட்டீர்கள், நெருக்கடிக்குள்ளாக மாட்டீர்கள். இப்ப அல்லாஹ் ஒருவர், அல்லாஹ் படைச்ச ஆதம் அலைஹி ஸலாம் அவர்களிலிருந்து அத்தனை மக்களும், அதே போல அத்தனை ஜிங்களும் அல்லாஹ்வை பார்க்கணும்னு சொன்னார். அப்ப எட்டி எட்டி பார்க்கணுமா, முட்டி போதிக்கணுமா என்ற சந்தேகங்களா வரும்பல்லவா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வானத்தில் உள்ள சந்திரனை நீங்கள் பார்க்கும் போது 14ஆம் இரவு அமெரிக்காவிலிருந்து ஐரோப்பாவிலிருந்து எவ்வளவு பேர் ஒரு மைதானத்தில் கூடியிருந்தாலும் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கா, சந்தேகம் வருமா, நெருக்கடி ஏற்படுமா, ஏற்படாது. அதே போல நீங்க அல்லாஹ்வை பார்ப்பீங்க. பார்க்கும் விஷயத்தில் ஒப்பிடுகிறார்கள். இதை நம்பிக்கை கொள்வது இறை நம்பிக்கை கட்டாயமாகும், இதை மறுப்பது இறை நிராகரிப்பாகும். கஃபரு فعليك بالتسليم والرضا بالآثار وأهل الآثار والكف والسكوت. மார்க்கத்தில் அறியப்பட்ட கருத்துக்கு மாற்றமாக, மார்க்கத்தில் அறியப்பட்ட கருத்துக்கு மாற்றமாக புதிய கருத்துக்களை நுழைத்ததோ, அல்லது மார்க்கத்தில் அறியப்பட்ட ஆதாரங்களை மறுத்ததோ, அல்லது புதிய புதிய விஷயங்களை மார்க்கத்தில் புகுத்தியதோ, அல்லது வழிகேடான சிந்தனைகளை கொண்டு வந்ததோ, அல்லது மார்க்க விஷயங்களில் குழப்பம் என்ற நிலைக்கு மக்கள் ஆளாகியதோ, இவை அனைத்திற்கும் காரணம் என்னவென்றால், இவை அனைத்திற்கும் காரணம் என்னவென்றால், லாஜிக் பேசுவது. லாஜிக் பேசுபவர்கள் தான் இதற்கு காரணம். தர்க்கிப்பவர்கள், குதர்க்கம் செய்பவர்கள், விவாதம் செய்பவர்கள் தான் இதற்கு காரணம். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். பிறகு சொல்கிறார்கள் சூரா காஃபிர் 40வது அத்தியாயத்தின் 4வது வசனமாகிய, மா யுஜாஜிலு ஃபி ஆயாத் இல்லாஹி இல்லல் லதீன கஃபரு. அல்லாஹ்வின் வசனங்களிலே தர்க்கிக்க மாட்டான் நிராகரித்தவனை தவிர. அதாவது அல்லாஹ்வின் மார்க்கத்திலே விவாதம் செய்ய மாட்டான், தர்க்கிக்க மாட்டான், லாஜிக் பேச மாட்டான், நிராகரித்தவனை செய்கிற. அப்ப யார் அல்லாஹ்வின் மார்க்கத்திலே லாஜிக் பேசுகிறானோ, தர்க்கிக்கிறானோ, குழக்கம் செய்கிறானோ, விவாதம் செய்கிறானோ அவன் யார்? இந்த வசனத்தை கேட்ட பிறகும், இவ்வளவு தெளிவாக அல்லாஹ் தெளிவுபடுத்திய பிறகும் ஒரு மனிதன் மார்க்கத்திலே விவாதம் செய்கிறான் என்றால், குதர்க்கம் செய்கிறான் என்றால், லாஜிக் பேசுகிறான் என்றால், இது எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியமான செய்தி பாருங்கள். இந்த வசனம் எங்க இடம் பெறுகிறது? சூரா காஃபிர் 40வது அத்தியாயத்தின் 4வது வசனம் சொல்லுகின்றார்கள். அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹ்வின் வசனங்களிலே நிராகரிப்பவர்களை தவிர வேறு யாரும் லாஜிக் பேச மாட்டார்கள், குதர்க்கம் பேச மாட்டார்கள். எனவே அப்படியே அங்கீகரித்துக்கொள், அப்படியே ஏற்றுக்கொள். ஹதீஸ்களையும், ஹதீஸ்களை அறிஞர்கள் சொல்வதையும், லாஜிக் பேசாதே, வாய் மூடி இருந்துவிடு. ஒருவன் லாஜிக் பேசினாலும் அவனுக்கு பதில் சொல்வதற்காக இன்னொரு லாஜிக்கை தேடாதே, இங்கதான் பிரச்சனை. இதற்கு முன்பு அநேகமாக நாம் கூறியிருக்கிறோம், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய உஸ்தாத் ஒருத்தங்க, அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த ஒரு அஹ்லு சுன்னாவுடைய அறிஞர், அஹ்லு சுன்னாவுடைய ஒரு அறிஞர். அவர் என்ன செய்தார், இந்த லாஜிக் வாதிகளுக்கு பதில் கூறுவதற்காக அவரும் லாஜிக் படித்து பதில் கூற ஆரம்பித்தார். இமாம் புகாரியுடைய ஆசிரியர் கூறினார், அவரை கொண்டு விடுங்கள், அவரை கொண்டு விடுங்கள் என்று பத்வா கொடுத்து விட்டார். லாஜிக் வாதிகளுக்கு பதில் சொல்வதற்காக நீங்கள் லாஜிக்கை தேடக்கூடாது. காரணம் என்ன? நீங்கள் தேடி தேடி செல்வீர்கள், ஒரு நேரத்தில் அவர்களுடைய லாஜிக்கு பதில் சொல்ல முடியாமல் நீங்கள் திணறும் போது, ஏன் அவர்கள் சைத்தானுடைய வாதங்களை கொண்டு குதர்க்கமாக புதிய புதிய இப்லீஸான வார்த்தைகளை பேசிக் கொண்டே இருப்பார்கள். எப்ப அண்ணாவுடைய மார்க்கத்தில், ரசூலுடைய மார்க்கத்தில் கேள்வி கேட்க வேண்டும் என்று அவன் புரிந்து விட்டான். புரியுதா? எது சொல்லப்பட்டாலும் ஏன், எப்படி, ஆகுமா, சாத்தியமா என்ற கேள்வி கேட்கலாம் என்ற நிலைக்கு அவன் வந்து விட்டானோ, அவனுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்குமா? கட்டுப்பாடு இருக்காது. அப்ப அவனை உங்களால் திருப்திப்படுத்த முடியாமல் ஒரு நிலை ஆகும் போது, அப்போது என்ன செய்வீர்கள்? நீங்கள் திரும்ப ஆரம்பிப்பீர்கள், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படித்தான் காலம் காலமாக நடந்து வருகிற உண்மை என்று குர்ஆன் ஹதீஸை பேசுகிற மக்களின் சிலருக்கு ஏற்பட்ட தடுமாற்றங்கள் எப்போது? அவர்கள் வாதங்களிலே தடுமாறிய போது, விவாதம் செய்யும் போது, அவர்கள் திகைத்து நின்ற போது உடனே அவர்கள் திசை திரும்ப ஆரம்பித்தார்கள். இது தெளிவாக அவர்களை எழுதுகிறார்கள். எப்படி? இந்த ஹதீஸுகளை எல்லாம் நாம் சஹீஹுல் புகாரியிலிருந்து, இஸ்லாமிய நூல்களிலிருந்து எடுத்துவிட்டால் இஸ்லாம் கரையற்றதாக ஆகிவிடும். பிறர் இந்த ஹதீஸுகளின் மீது ஆட்சேபனை செய்ய மாட்டார்கள், இந்த ஹதீஸுகளை கூறி நம்மை விமர்சனம் செய்ய மாட்டார்கள், கேள்வி கேட்க மாட்டார்கள். புரியுதா? படிச்சிருக்கிறீங்களா அவங்க எழுதுறது? அப்ப என்ன, காஃபிர் ஒரு குர்ஆன் வசனத்தை பற்றிய, ஒரு ஹதீஸை பற்றிய விமர்சனம் செய்து விட்டால், கேள்வி கேட்டு விட்டால், அப்ப என்ன செய்ய? உடனே இவங்களுடைய கூற்றுப்படி அதை இஸ்லாத்திலிருந்து எடுத்துட்டா, அல்லது அது ஏதோ உழைக்கப்பட்டது, ஏதோ அதுல பிரச்சனை இருக்கு, ஏதோ அதுல புலன்படி இருக்குன்னு சொல்லி அதை எடுத்துட்டா இஸ்லாம் சுத்தமாயிருச்சு. இப்படி பார்த்தால் காஃபிர்கள் எந்த ஒன்றிலே பிரச்சனை செய்யவில்லை. அல்லாஹ்வின் விஷயத்திலே பிரச்சனை செய்திருக்கிறார்கள், நபியின் விஷயத்திலே பிரச்சனை செய்திருக்கிறார்கள், மார்க்க சட்டங்களிலே பிரச்சனை செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். காஃபிர்களை திருப்திப்படுத்துவதற்காக இஸ்லாம் அல்ல, அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்காக இஸ்லாம். புரியுதா? யாரை திருப்திப்படுத்துறதுக்கு அல்ல, காஃபிர்களை திருப்திப்படுத்துவதற்கான மார்க்கம். காஃபிர்களுடைய அறிவுக்கு ஏற்ப நீங்கள் இதை புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக அல்ல மார்க்கம், அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்காக, அல்லாஹ்விற்கு கட்டுப்படுவதற்காக மார்க்கம் இது. ஆகவே இமாம் அவர்கள் சொல்லுகின்ற அந்த தெளிவான கூற்றை, அந்த தெளிவான உபதேசத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். ஹதீஸுகளுக்கும், ஹதீஸுகளை கற்ற, ஹதீஸுகளை போதிக்கின்ற அறிஞர்களுக்கும் அப்படியே கட்டுப்பட்டு விட வேண்டும். அவர்கள் கூறும் விஷயத்தை அப்படியே நம்பிக்கை கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹதீஸுகளிலே எதை நமக்கு சொல்லப்படவில்லையோ அல்லது எந்த ஒரு விஷயம் குறித்து மௌனம் காக்கப்பட்டுள்ளதோ அது குறித்து நாமும் நம்முடைய வாயை தடுத்துக் கொள்ள வேண்டும், அமைதி காக்க வேண்டும். புரியுதா?
وَالْإِيمَانُ بِأَنَّ اللَّهَ تَعَالَى يُعَذِّبُ الْخَلْقَ فِي النَّارِ فِي الْأَغْلَالِ وَالْأَنْكَالِ وَالسَّلَاسِلِ وَالنَّارِ فِي أَجْوَافِهِمْ وَفَوْقِهِمْ وَتَحْتِهِمْ وَذَلِكَ أَنَّ الْجَهْمِيَّةَ مِنْهُمْ هِشَامٌ فُوصِي قَالَ إِنَّمَا يُعَذِّبُ اللَّهَ عِنْدَ النَّارِ رَدٌّ عَلَى اللَّهِ وَعَلَى رَسُولِهِ مَعَاذَ اللَّهِ. اللَّهُ تَعَالَى நாளை மறுமையிலே அவருடைய படைப்பினங்களில் உள்ள பாவிகளை நரக நெருப்பில் போட்டு வேதனை செய்வான். எப்படி நரகத்தில் போட்டு வேதனை செய்வான்? எப்படி தண்ணீரிலே போட்டு நீங்கள் கொதிக்க வைக்கிறீர்களோ, தண்ணீரிலே ஒரு பொருளை போட்டு கொதிக்க வைக்கும் போது எப்படி இருக்கும் அந்த பொருளுடைய நிலைமை? அந்த பொருளை சுற்றி தண்ணீர் இருக்கும், மீனை சுற்றி தண்ணீர் இருப்பது போன்று நரகத்திலே ஒரு அடியானை அல்லாஹ் போடும் போது அவனை சுற்றி, அவனுக்கு கீழே மேலே அவனுடைய வயிற்றிலே அவனை சுற்றி நரக நெருப்புகள் இருக்கும். விலங்குகளிலே, சங்கிலிகளிலே, அரிகண்டங்களிலே அவன் பிணைக்கப்பட்டிருப்பான். ஏனென்றால் ஜஹ்மியா இந்த கூட்டத்தில் உள்ள ஹிஷாம் கூத்து என்பவனுடைய கூட்டு என்னவென்றால் அல்ல, நரகத்திற்குள் போடுவது கிடையாது, நரகம் பக்கத்தில் இருக்கோ அங்க வச்சு வேதனை செய்வான். புரியுதா? அடுப்பு பக்கத்தில் வைத்து அறிவு, புரியுதா? இப்ப அக்கல் இந்த புதர்க்கமான அறிவுக்கு போறான். ஏன் ஆகிரத்த எதற்கு வைத்து அவன் கற்பனை செய்கிறான்? எங்க வைத்து கற்பனை செய்கிறான்? துன்யாவை வைத்து கற்பனை செய்கிறான். இப்போ ஒரு மனுஷன் இருக்கிறான், இந்த மனிதனை ஒரு அரசன் தண்டிக்க வேண்டும் என்று விரும்புகிறான், தொடர்ந்து தண்டிக்க வேண்டும் என்று விரும்புகிறான். இப்ப இவனை தூக்கி நெருப்புல போட்டுட்டா எரிஞ்சு செத்து போடுவான, அதோட கனவு முடிஞ்சிருச்சே. புரிஞ்சா? இதோட கனவு முடிஞ்சு போயிருச்சு. அப்ப தன்னை தொடர்ந்து கொடுக்கணும்னு சொன்னா நெருப்பு பக்கத்துல வச்சு, அவனை நெருப்புக்கு பக்கத்துல வச்சு அந்த வேதனையை, அந்த அனல அந்த சூடை கொடுத்துக்கிட்டே இருந்தாலே அந்த வேதனை அவனுக்கு தொடர்ந்துகிட்டே இருக்கும். லாஜிக் எப்படி? அல்லாஹ்வுடைய சேலை படைப்பினர்களுடைய சேவையோடு இவன் ஒப்பிட்டு பார்க்கிறான். அப்ப நிறைய நெருப்புல போட்டுட்டா அந்த நெருப்பு அவனை பொசுக்கி எரிச்சு சாம்பல் ஆக்கிருச்சுன்னா ஆனக்கான போயிடுவானே, அப்ப வேதனையே அங்க இருக்காது, முடிஞ்சு போச்சு என்று இந்த துன்யாவின் அமைப்புகளின் மீது மறுமையின் அமைப்புகளை தர்க்கம் செய்தான் இந்த ஹிஷாம் பூத்து என்பவன். இதைத்தான் இமாம் அவர்கள் மறுத்து சொல்கிறார்கள், இல்லை, அல்லாஹ் நரகத்திற்குள் போட்டு வேதனை செய்வான், நல்லா பாதுகாப்பானாக, சங்கிலிகளிலும் அரிகண்டங்களிலும் அவனை கட்டி அவனுக்கு மேலே கீழே நடுவிலே வலது பக்கம் இடது பக்கம் அவனது உடலுக்குள் நரக நெருப்பை செலுத்தியும் அல்லாஹ் வேதனை செய்வான். அந்த நரக நெருப்பு அவனுடைய நெஞ்சுக்குள் பூந்துவிடும், எட்டி பார்த்து விடும். தொழுகை ஐந்து நேரமாகும், அவற்றில் அதிகப்படுத்தவும் முடியாது, அவற்றில் குறைக்கவும் முடியாது. சஃபரிலே இரண்டு ரகாத்துகள் தொழ வேண்டும் மகரிப் தொழுகையை தவிர. ஐந்து நேரத்தை விட அதிகமான தொழுகை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான் என்று யார் கூறினாரோ அவன் விதாசி செய்து விட்டான். ومن قال اقل من 50 ايده விட ஒருவன் குறைச்சாலும் فقد بدعت اوون بدعت واليوان لا يقبل الله شيئا منها الا لوقتها الا ان يكون نسيانا எந்த ஒரு தொழுகையாக இருந்தாலும் சரி அதை அதற்குரிய நேரத்தில் நிறைவேற்றினால் தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வார். மறந்து விட்டாலே தவிர فإنه معذور يأتي بها اذا ذكرها யார் தொழுகையை மறந்தாரோ, அதாவது ஞாபக மறதியிலே கவனமின்றி தவறிவிட்டதோ, அவன் அதிலே மன்னிக்கப்பட்டவன். எப்போது அவனுக்கு நினைவுக்கு வருகிறதோ உடனே அவன் அதை நிறைவேற்றி விட வேண்டும். அவனே கூட முசாபிரன் அல்லது அவன் பயணத்திலே சென்று கொண்டிருந்தால் இரண்டு நேர தொழுகைகளை அவன் விரும்பினால் ஒன்று சேர்த்து தொழலாம், இல்லை என்றால் ஒவ்வொரு தொழுகையும் அதற்குரிய நேரத்தில் தான் ஒரு மூமின் தொழுகாக வேண்டும். புரியுதா? கண்ணியத்திற்குரியவர்கள், இந்த தொழுகையுடைய விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கும். சரியா? தொழுகையுடைய விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கும். ஏன்னா
நல்லா பாதுகாக்கணும். இன்னைக்கு குறிப்பா இந்த சில நண்பர்களிடத்துல கூட நம்ம பேசணும், அகலுசுன்னாவு ஜமா என்று சொல்பவர்களோ, அல்லது சலஃப் மன்ஹஜ் என்று சொல்பவர்களோ, அல்லது குர்ஆன் ஹதீஸ் என்று சொல்பவர்களோ, இவர்களில் பெரும்பாலானவர்களிடத்திலே காணப்படுகிற அலட்சியம் தொழுகையில் காணப்படுகிறது. ஜமாத்துடைய தொழுகையை பேணுவதிலே, நேரத்திலே தொழுவதிலே இந்த அலட்சியம் காணப்படுகிறது. நம்முடைய பேச்சை கொண்டு இவன் சலஃபியா அகலுசுன்னாவா என்று அல்லாஹ் நிர்ணயம் செய்வதில்லை, நம்முடைய அமலை கொண்டுதான் அல்லாஹ் நிர்ணயம் செய்கிறான். நம்முடைய அமலை கொண்டுதான் அல்லாஹ் நிர்ணயம் செய்கிறார் என்று பார்க்கிறோம். மக்களிடத்திலே தரப்புகளை பற்றி பேசுகிறார்கள், அவர்களுடைய அகீதாவை பற்றி பேசுகிறார்கள், ஆனால் அவர்களுடைய அமல்களையும் அவர்களுடைய குணங்களையும் மறந்து விடுகிறார்கள், அவர்களுடைய தக்வாவையும் மறந்து விடுகிறார்கள். பேசுவதை கொண்டு, கொள்கைகளை பிரஸ்தாபிப்பது கொண்டு மட்டும் நாம் சலஃபியாக அகலுசுன்னாவாக இருந்து விடலாம் என்று அவர்கள் திருப்தி அடைந்திருக்கிறார்கள் போலும் இல்லை என்கிறவர்களே. அவர்களை பின்பற்ற வேண்டுமென்றால் அவர்களுடைய கொள்கையிலே, அவர்களுடைய இபாதத்திலே, அவர்களுடைய அக்லாஸிலே, அவர்களுடைய ஆமால்களிலே பின்பற்ற வேண்டும். குர்ஆன் ஓதுவதை எடுத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை திக்ர் செய்வதை எடுத்துக் கொள்ளுங்கள், தொழுகை பரவான தொழுகைகளை பேணுவதை எடுத்துக் கொள்ளுங்கள். சயீத் இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி சொல்லப்படுகிறது, 40 ஆண்டுகளாக முதல் சஃபிலே தொழுதிருக்கிறார்கள். ஒரு நேர தொழுகை கூட அவர்களுக்கு தவறுகிறது கிடையாது முதல் சஃபிலே. 2வது சஃபில் அவர்கள் தொழுது கிடையாது. இவையெல்லாம் சலஃபுகளுடைய அமல்கள் இல்லையா? சயீத் இப்னு ஜுபைரை பற்றி பேசுகின்றவர்கள், அவர்களுடைய அகீதாவை பற்றி பேசுகின்றவர்கள், அவர்களுடைய இபாதத்தை பார்க்க வேண்டாம். பலரை பாருங்கள், எப்போது தொழுகைக்கு வந்தாலும் சரி மஸ்பூக், எப்படி எப்போது தொழுகைக்கு வந்தாலும் சரி மஸ்பூக், 1-2 ரக்காத்து தவறிதான் இருக்கும். ஆனால் பேசுவதை பார்த்தால் இமாம் மாலிக் அவர்கள் கூட பின்னால் சென்று விடுவார்கள் போல, அல்லது இமாம் அகமது அவர்கள் கூட பின்னால் சென்று விடுவார்கள் போல அப்படி பேசுவார்கள், அல்லது தொழுகைக்கு ஜமாத்துக்கே வரமாட்டார்கள். இல்லை என்றால் தொழுகை நேரம் தவறிவிடும் அளவிற்கு அவர்கள் அலட்சியத்தில் இருப்பார்கள், அல்லது இரவெல்லாம் விழித்து விட்டு சுபு தொழுகை தூங்கி விடுவார்கள். கேட்டால் தூங்கி எந்திரிச்சோன்னு தொழுதுகிறார். அவ சுபு தொழுகை உனக்கு தவறிவிடும் என்று தெரிந்திருக்கும் போது அந்த அளவு நீ ஏன் விழிக்கிறாய்? ஹராமாச்சா இல்லையா? நீ இப்ப சாப்பிட்டா, நீ இந்த அளவுக்கு மேல சாப்பிட்டா உனக்கு வாந்தி வரும், உனக்கு கோமா ஸ்டேஜ் ஆகும், நீ ஆஸ்பத்திரிக்கு போறன்னு தெரிஞ்சா அந்த அளவுக்கு மேல சாப்பிடுறது ஹராமாச்சா இல்லையா? தடை செய்யப்பட்டதா இல்லையா? அப்ப இதற்கு மேல் விழித்தால் சுபு ஜமாத்துக்கு எழுந்திருக்க முடியாது என்று தெரிந்திருந்தும் நீ எதுக்கு கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்துருக்கிற? நீ எதுக்கு இன்டர்நெட்டுக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கிற? நீ எதுக்கு கிதாபு கவர்ந்து வச்சுட்டு உட்கார்ந்துருக்கிற? அப்படி ஒண்ணு எழுந்து படிக்க சொல்லலையே. நாங்க எழுந்து இரவெல்லாம் எழுந்து படிச்சுக்கிட்டு இருந்தோம், இரவெல்லாம் விவாதம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் சத்தியத்தை பத்தி. அதனால சுப்புத்தொழுகு போச்சு. இது காரணமா? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்ன காரணங்கள் சொல்லி இருக்கிறார்? ஒரு நேரத்தில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் போருக்கு போயிட்டு கலச்சி வர்றாங்க, அந்த நேரத்திலையும் பிலால் உட்கார வச்சுட்டு தூங்குறாங்க. பிலால் எதுக்கு விட்டுரு அப்படின்னு சொல்லிச்சு. அப்ப பிலாலுக்கும் தூக்கம் வந்துருது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் முதல்ல எந்திரிச்சு பாக்குறாங்க, அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்கிறார்கள். எதற்காக நாம் சொல்லணும்? தொழுகையுடைய விஷயத்துல. அப்ப தொழுகைகளை அந்தந்த நேரத்தில் தொழுவது அஹ்லுஸ்ஸுன்னா ஜமாஅவுடைய அடையாளம். புரியுதா? கொள்கைகளை பிரஸ்தாபித்து விவாதம் செய்து கொண்டிருப்பது மட்டுமல்ல, அது நம்முடைய அடையாளம் அல்ல. நம்முடைய அடையாளம் என்ன? அந்த கொள்கைகளை இபாதத்துகளின் வாயிலாக, வழிபாடுகளின் வாயிலாக, அமல்களின் வாயிலாக நாம் அதை நிரூபித்து காட்டுவது. பல பேரை பாருங்க, பேசிக்கிட்டே இருப்பா, பல மாதிரி பேசுவாங்க. தொழுகை நேரமாச்சு, வந்து தொழுது பெருங்கனா, இல்ல நாங்க ஒரு திட்ட வேலையா வரேன்னு சொன்ன, போறேன்னு சொல்லி போவோம். புரியுதா உங்களுக்கு? ஆனா அதே சமயத்துல நீங்க இன்னொரு அரை மணி நேரம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, காது கொடுத்து பேசிக்கிட்டு இருப்போம், அவனு பேசுவான். தொழுகை நேரமாச்சு, வாங்க தொழுகைக்கு போவோம்னு சொன்னோட, இல்ல நாங்க ஒருத்தட்ட வரேன்னு சொல்லிருக்கிறேன், அங்க போய் அங்க தொழுதுக்கிறேன்னு சொல்லுவோம். இது என்ன மனிதன்? இது என்ன சொன்னா? والزكاة من الذهب والفضة والتمر والحبوب والدواء على ما قال رسول الله صلى الله عليه وسلم فإن قصرها فهو جائز وإن أعطاها الإمام فجائز
தங்கத்திலிருந்தும் வெள்ளியிலிருந்தும் பேரித்தமரங்களிலிருந்தும் இன்னும் தானியங்களிலிருந்தும் கால்நடைகளிலிருந்தும் சக்காத்து கொடுப்பது கடமை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய விளக்கத்தின் அடிப்படையிலே அதை இவனாகவே பங்கிட்டு கொடுத்து விட்டால் அதுவும் கூடும். அல்லது இமாமுல் முஸ்லிம்களுக்கு கொடுத்து ஹலீஃபாவிற்கு கொடுத்து அவர் அதை பங்கு வைத்தாலும் அதுவும் கூடும். முதலாவது கடமை, இஸ்லாமிலே முதலாவது கடமை, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் முஹம்மது அப்துல்லாஹ் ரசூலுஹு என்று சாட்சி கூறுவதாகும். வஅன்ன அகாலல்லாஹ் கமா கால் வலா குல்ஃப லிமா கால் வஹுவ இன்தமா கால். அல்லாஹ் எதையெல்லாம் கூறினாரோ அவை அனைத்தும் அல்லாஹ் கூறியதை போன்றே நடக்கும். அல்லாஹ் கூறியதை போன்றே அது உண்மையானது. அல்லாஹ் கூறியதில் எந்த மாற்றமும் கிடையாது. அல்லாஹ் கூறியது அனைத்தும் அல்லாஹ் கூறிய அந்த தகுதியிலேயே, அந்த தரத்திலேயே, அந்த விதத்திலேயே நடக்கும். புரியுதா? வல் ஈமானு பிஷ்ஷராயிஇ குல்லிஹா, ஷரியத்திலே சொல்லப்பட்ட எல்லா சட்டங்களையும் நம்ப வேண்டும். ஷரியத்தில் சொல்லப்பட்ட எல்லா சட்டங்களையும், மிஸ்வாக் செய்வதிலிருந்து, தாடி வைப்பதிலிருந்து, கரடைக்காலுக்கு மேல் ஆடை அணிவதிலிருந்து, எல்லா சட்டங்களையும் நம்பிக்கை கொண்டாக வேண்டும். இல்ல இது ஏத்துக்க முடியாது, இது ஏத்துக்க முடியாது, இன்னைக்கு ஒரு புதுசா ஒரு கூட்டம் என்று எப்படின்னு சொன்னா, அதாவது பல சஹாபி அறிவித்தால் அது ஓகே, நம்ப தகுந்த செய்தி, அதை கண்டிப்பா நம்ம ஏத்துக்கணும். ஒரே ஒரு சஹாபி அறிவிக்கிறாரு, அவருடைய மாணவர் ஒரு சாதி அறிவிக்கிறார் என்றால் அது மறுத்தா தப்பு கிடையாது. அப்படி அல்ல, புரியுதா? ஹதீஸ்களை அறிவிப்பதிலே பலர் அறிவித்தாலும் சரி, ஒருவர் அறிவித்தாலும் சரி, அவை அனைத்தையும் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அங்கே தொடர் சரியாக இருந்தால், ஷர்த்து என்ன, அறிவிப்பவருடைய தொடர் சரியாக இருக்கிறதா, தொடரில் உள்ள அறிவிப்பாளர் சரியானவராக இருக்கிறாரா? முஸ்லிம்களுடைய கடைத்தருவுகளிலே விற்கப்படுகின்ற பொருட்கள் அல்லாஹ்வின் வேத சட்டப்படியும், இஸ்லாமின் சட்டப்படியும், சுன்னாவின் சட்டப்படியும் அவை அங்கே நடக்கும் போது, அந்த கொடுக்கல் வாங்கல் நடக்கும் போது, அந்த கொடுக்கல் வாங்கல் ஹலால் தான். ஆனால் நிபந்தனை என்ன, அல்லாஹ்வுடைய சட்டங்களிலே மாற்றங்கள் நடந்திருக்க கூடாது, ஒருவரின் மீது அநீதி இருக்கக்கூடாது, ஒருவருடைய விருப்பம் இல்லாமல் அவருடைய பொருள் அங்கே எடுக்கப்பட்டிருக்க கூடாது, அல்லது குர்ஆனுடைய சுன்னாவுடைய சட்டத்திற்கு மாற்றமானது அங்கே நடந்திருக்க கூடாது. அப்ப முஸ்லிம்களுடைய கடைத்தெருவில் என்ன ஒரு கொள்முதல் வியாபாரம் கொடுக்கவாங்க நடக்கிறதோ அது ஹலாலானது. ஆனால் நிபந்தனை என்ன, குர்ஆன் சுன்னாவிற்கு ஏமாற்றம் அல்லது அநியாயம் அல்லது பிறருடைய விருப்பம் இல்லாமல் வற்புறுத்துதல் போன்ற நிகழ்வுகள் அங்கே இருந்திருக்க கூடாது. وَعَلَمَ رَحِمَكَ اللَّهُ أَنَّهُ أَنَّهُ يَنبَغِي لِلْعَبْدِ أَن تَصْحَبَهُ الشَّفَقَةُ أَبَدًا مَا صَحِبَ الدُّنْيَا لِأَنَّهُ لَا يَدْرِي عَلَى مَا يَمُوتُ وَبِمَا يُقْتَمُ لَهُ وَعَلَى مَا يَلْقَى اللَّهُ عَزَّ وَجَلَّ وَإِنْ عَمِلَ كُلَّ عَمَلٍ مِنَ الْخَيْرِ. الله உனக்கு கருணை காட்டட்டும் சகோதரனே, அறிந்து கொள், அடியார் எப்போதும் அவன் துன்யாவில் வாழும் காலமெல்லாம் அவன் பயந்து கொண்டே இருக்க வேண்டும். எதை பயப்பட வேண்டும், என்னுடைய முடிவு எப்படி ஆகும், நான் எதன் மீது மரணிப்பேன், என்னுடைய அமல்களின் ஏடுகள் எந்த அமலை கொண்டு முடிக்கப்படும், நான் அல்லாஹ்வை எந்த நிலையிலே சந்திப்பேன். இந்த உலகத்திலே வாழும்போது எவ்வளவுதான் நல்ல காரியங்களை செய்து, சிறந்த காரியங்களை செய்து வாழ்ந்தாலும் சரி, முடிவை குறித்து, மரண நேரத்திலே என்னுடைய செயல்கள் எந்த செயலை கொண்டு நிறைவு செய்யப்படும் என்பதை பற்றி, அல்லாஹ்வை சந்திக்கும் நிலையிலே நான் எப்படி இருப்பேன் என்பதை பற்றி அடியான் பயந்து கொண்டே இருக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இதுவும் இப்போது தங்களை சலபிகள் என்றோ அஹ்லு சுன்னா என்று சொல்லிக் கொள்கிற மக்களிடத்திலே பெரும்பாலும் காணப்படுவது கிடையாது. பெருமை பேசுவது, விவாதம் செய்வது, தர்க்கம் செய்வது, பிறரை பற்றி பரிகாசிப்பது, பிறரை கேவலமாக பேசுவது, தங்களை தாங்களே உயர்த்தி பேசுவது, இவற்றை தவிர மிச்சமாக அவர்களிடத்தில் எதுவும் இருப்பதை பார்க்க முடியவில்லை. அல்லாஹ் பாதுகாப்பானாக. யார் ஒருவன் பாவம் செய்து விட்டானோ அவன் மரண நேரத்தில் கூட அல்லாஹ்விடம் தன் ஆதரவை துண்டித்து விடக்கூடாது. وَيَحْسِنُ ظَنَّهُ بِاللَّهِ تَبَارَكَ وَتَعَالَى. அல்லாஹ்வின் மீது அவன் நல்ல நம்பிக்கை வைக்க வேண்டும்.
தன் பாவங்களை குறித்தும் அவன் பயப்பட வேண்டும். அல்லாஹ் அவனுக்கு கருணை காட்டினால் அது அல்லாஹ்வுடைய கிருபை. அல்லாஹ் அவனை தண்டித்தால் அது அவனுடைய பாவத்தால் அல்லாஹ் அவனை தண்டித்ததாக ஆகும். அப்போ ஒரு பெரும் பாவியாக ஆகிவிட்டாலும் கூட சூரா ஜுமருடைய 53வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். வரம்பு மீறிய என் அடியார்களே, நீங்கள் அல்லாஹ்வின் கருணையிலிருந்து நிராசையாகாதீர்கள். அப்ப மூத்த நேரத்துல கூட ஒரு பெரும் பாவி அல்லாஹுவின் கருணையில் இருந்து நிராசையாக கூடாது. அல்லாஹுவை பயப்பட வேண்டும், அல்லாஹுவை ஆதரவிக்க வேண்டும், தன் பாவத்தை குறித்து அச்சம் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அவன் மீது கருணை காட்டினால் அது அல்லாஹுடைய கிருபை. அல்லாஹ் அவனை தண்டித்தால் அவனுடைய பாவங்களினால் அல்லாஹ் தண்டித்ததாக ஆகும். بأن الله تبارك وتعالى أقرأ نبيه صلى الله عليه وسلم على ما يكون في أمته إلى يوم القيامة. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் காண்பித்து கொடுத்தான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் காண்பித்து கொடுத்தான் அவர்களுடைய உம்மத்திலே என்னென்ன நடக்கும், மறுமை நாள் வரை இந்த உம்மத்திலே என்னென்ன நிகழ்வுகள் நடக்கும் என்பதை அல்லாஹ் காண்பித்து கொடுத்தான். எத்தனை அடையாளங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய அடையாளங்களிலிருந்து சிறிய அடையாளங்களிலிருந்து மாற்றங்களிலிருந்து கூறியிருக்கிறார்கள். இவையெல்லாம் அல்லாஹ் காண்பித்து கொடுத்து கூறினார்கள். தானாக எந்த ஒன்றையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அறிய முடியாது. மேலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதை அறிந்து கொள்ளுங்கள், ستفترق امتي على 73 فرقه كلها في النار الا واحده. என்னுடைய உம்மத் 73 கூட்டங்களாக பிரியும், அவை அனைத்தும் நரகத்திலே சென்றுவிடும், ஒரு கூட்டத்தை தவிர. வஹியல் ஜமாஅ, அந்த கூட்டம் யார் என்று கேட்கப்பட்ட போது அவர்கள் தான் ஜமாஅ என்று சொல்லியிருக்கிறார்கள். கீழையா ரசூலல்லாஹ் மல்ஹும், அவர்கள் யார் என்று அந்த ஜமாஅ யார் என்று கேட்கப்பட்ட போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா அன அலைஹில் யௌம வ அஸ்ஹாபி, நானும் என் தோழர்களும் இன்று எந்த நிலையில் இருக்கிறோமோ, மான அலைகள் யோமோ அசாபி, நானும் என் தோழர்களும் இன்று எந்த நிலையில் இருக்கிறோமோ அதே அமைப்பிலே அதே தீனிலே அதே நிலையிலே இருப்பவர்கள் சொர்க்கம் செல்வார்கள். பாதுகாக்கப்பட்டிருந்தது உமர் அவர்களுடைய காலம் வரை. உஸ்மானுடைய காலம் வரை உஸ்மான் கொல்லப்பட்ட போது குழப்பங்களும் மாறுபட்ட கருத்துகளும் பிதாஅத்துகளும் நுழைய ஆரம்பித்து விட்டன. மக்கள் கூட்டங்களாக குழுக்களாக பல குரூப்புகளாக பிரிந்தார்கள். ஃபமினன் நாஸி மன் தபத்த அலல் ஹக்கி இந்த அவ்வலி தக்யீரி வகால பிஹி வஅமில பிஹி வதஅ அன்நாஸ இலைஹி. மக்களில் சிலர் இந்த குழப்பங்கள் ஏற்பட்ட போதே உடனடியாக சத்தியத்தில் தான் நிலைத்திருந்ததோடு சத்தியத்தை பிறருக்கும் எடுத்துச் சொன்னார்கள். அந்த சத்தியத்தின்படி செயல்பட்டார்கள், மக்களை சத்தியத்தின் பக்கம் அழைத்தார்கள். இதுவரை இதே நிலையிலே மாற்றம் நீடித்துக் கொண்டே வந்தது. கடைசியாக நான்காவது கிலாபத்தினுடைய அந்த கடைசி காலம் வந்த போது காலம் மாறியது, மக்கள் மாறினார்கள், அதாவது சஹாபாக்கள் இறந்து விட்டார்கள், பரவ ஆரம்பித்தன. சஹாபாக்கள் சென்ற சத்திய பாதை அல்லாத பாதையின் பக்கம் அழைப்பவர்கள் பெருகினார்கள். பல விஷயங்களிலே சோதனைகள் பெருகின, சஹாபாக்களோ பேசாத விஷயங்களில் மக்கள் பேச ஆரம்பித்தார்கள். சஹாபாக்களை விட்டு விலகுவதற்கு அழைப்பு கொடுக்க ஆரம்பித்தார்கள். சஹாபாக்களுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளாமல் புதிய புதிய கொள்கைகளை கூறி அந்த கொள்கையின் பக்கம் அழைக்க ஆரம்பித்தார்கள். சஹாபாக்களை விட்டு பிரிவதை அல்லது குரூப்புகளாக பிரிவதை விட்டு தடுத்திருக்கிறார்கள். அவர்கள் ஒரு கூட்டம் மற்றொரு கூட்டத்தை காப்பு என்று கூறியது. ஒவ்வொருவரும் தன் கருத்தின் பக்கம் மக்களை அழைத்தார்கள். தன்னுடைய கருத்துக்கு மாற்றமானவர்களை குஃபரின் பக்கம் சேர்க்க ஆரம்பித்தார்கள். ஃபுத்தில் ஜுஹால் வர்வா, கல்வி அறிவில்லாத முட்டாள்களும், கல்வி அறிவில்லாத முட்டாள்களும், கல்வி அறிவில்லாத பாவர்களும், ஒமன்ல ஐமனவு, சரியத்துடைய ஐமே இல்லாதவர்களுக்கெல்லாம் உயர்வுகளும் மேன்மைகளும் வழங்கப்பட்டன. சபைகளிலே அவர்கள் முற்படுத்தப்பட்டார்கள். கையிலே பணம் உள்ளவர்கள், அதிகாரம் உள்ளவர்கள், கையிலே செல்வம் உள்ளவர்கள் துன்யாவை கொண்டு மக்களை விலக்கி வாங்கினார்கள். தங்களுடைய கொள்கைக்கு கட்டுப்படவில்லை என்றால் துன்யாவின் வேதனையை கொண்டு சிறைச்சாலையை கொண்டு மக்களை அச்சுறுத்தினார்கள். துன்யா தங்களுக்கு இழந்து விடுமோ என்ற பயத்தாலோ, அல்லது துன்யாவை அதிகம் அடைய வேண்டும் என்ற ஆசையாலோ படைப்பிடங்கள் இந்த வழிகேடர்களை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். சுன்னாவும் சுன்னாவை பின்பற்றியவர்களும் மறைக்கப்பட்டவர்களாக ஒதுக்கப்பட்டவர்களாக ஆகிவிட்டார்கள். விவகாரத்தில் பிதாத்துகள் பெருகிவிட்டன, பிதாத்துகள் பரவிவிட்டன. அவர்களுக்கே தெரியாமல் அவர்கள் அறியாத பல விதங்களிலே குஃபுர் இறை நிராகரிப்பிலே சென்று கொண்டே இருந்தார்கள். அனுமானிப்பதை, அதாவது இது போன்று இது, இது போன்று இது என்று அனுமானிப்பதை, நிதானிப்பதை அவர்கள் ஒரு சட்டமாக மார்க்கத்திலே கொண்டு வந்தார்கள். கவனிச்சுங்க, நம்ம தியாசம் முற்றிலுமா மறுக்கல. எந்த விஷயத்துல தியாசு கூடாதுன்னு சொல்றாங்க பாருங்க. ரப்புடைய ஆட்சி, ரப்புடைய வல்லமை, ரப்புடைய வசனங்கள், ரப்புடைய சட்டங்கள், ரப்புடைய ஏவல் விளக்கல்களை தங்களுடைய அறிவிலே வைத்து அளந்து பார்த்தார்கள், நிதானித்து பார்த்தார்கள். தங்களுடைய மூளைகளுக்கு எது ஒத்துவங்களோ கபிலுகு அதை ஏற்றுக்கொண்டார்கள். உலகம் தங்களுடைய அறிவுக்கு எது ஏற்று வரவில்லையோ ரத்துஹு அதை அவர்கள் மறுத்து விட்டார்கள். இஸ்லாமு ஹரீபா, இஸ்லாம் அந்நியமாக மாறிவிட்டது. வசுன்னத்து ஹரீபத்தன், சுன்னா அந்நியமாக மாறிவிட்டது. வஅஹலு சுன்னா உரவாவு ஃபி ஜௌஃபி தியாரிஹிம், சுன்னாவை பின்பற்றுபவர்கள் தங்கள் நாட்டுக்குள் வசித்துக் கொண்டே அவர்கள் அந்நியர்களாக பார்க்கப்பட்டார்கள். இது எப்ப சொல்றாங்க இமாம் அவர்கள்? ஹிஜ்ரி 200 உடைய கடைசியில வந்தாங்களா இவங்க? சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்றைக்கு உள்ள நிலைமை எப்படி? மக்கள் தியாசை அனுமானிப்பதை, நிதானிப்பதை, அதாவது தங்களுடைய அறிவுக்கு ஏற்ப ஒன்றை ஒன்றோடு ஒப்பிட்டு மதிப்பிடுவதை, அதை ஒரு மார்க்கத்தில் சட்டமாக புகுத்தினார்கள். எது விஷயத்திலே? அல்லாஹ்வுடைய வல்லமை விஷயத்திலே, அல்லாஹ்வுடைய வசனங்கள் விஷயத்திலே, அல்லாஹ்வுடைய கட்டளைகள் ஏவல் விளக்கல் விஷயத்திலே, அவற்றையெல்லாம் தங்களுடைய அறிவிலே போட்டு அளந்து பார்த்தார்கள். எது தங்களுடைய மூளைகளுக்கு ஒத்து வருகிறதோ அதை ஏற்றார்கள், எது தங்களுடைய மூளைகளுக்கு ஒத்து வரவில்லையோ அதை மறுத்து விட்டார்கள். ஆகவே இஸ்லாம் அந்நியமாக ஆகிவிட்டது, சுன்னா அந்நியமாக ஆகிவிட்டது. அகலு சுன்னா, சுன்னாவை பின்பற்றுபவர்கள் அவர்கள் தங்கள் நாட்டுக்குள் வசித்துக் கொண்டே அந்நியர்களாக பார்க்கப்பட்டார்கள். வாலம் அன்னல் முத்தாக்க முத்தாக்கன் மித்தா ஒல்லி செஹலால ஹராமுன் இலா யவ்மில் கியாமா. ஷியாக்களிடத்திலே இருக்கின்ற ஒரு கொள்கை, அதாவது ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து ஒரு குறிப்பிட்ட காலத்தை நிர்ணயித்து பெண்ணோடு ஒப்பந்தம் செய்து கொள்வது, அந்த காலம் முடிந்தவுடன் இருவருக்கும் இடையிலே அந்த திருமண ஒப்பந்தம் நீங்கிவிடும். இது மறுமை நாள் வரை அல்லாஹ்வுடைய ஷரியத்திலே தடுக்கப்பட்ட ஒரு ஹராமான செயலாகும். ஹாஷிம் கிளையார்களுக்கு அவர்களுக்கு என்று தனி சிறப்பு இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்று சூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், காரணம் அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய உறவினர்கள். குறைஷிகளுக்கு என்று தனி சிறப்பு இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அரபுகளுக்கு என்று தனி சிறப்பு இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அரபுகளில் உள்ள எல்லா கிளையார்களுக்கும் அவர்களுக்கு என்று தனித்தனி சிறப்புகள் இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதிலும் கண்ணியத்திற்குரியவர்களே, குரான் ஹதீஸ் பேசுகிறோம் என்று சொல்லக்கூடிய இந்த குழப்பவாதிகள் முற்றிலுமாக நம்முடைய சிறப்பிற்குரிய தலைப்புகளுக்கு, சஹாபாக்களுக்கு, தாபிஈன்களுக்கு, தபூஈத் தாபிஈன்களுக்கு குரான் சுன்னாவுடைய அடிப்படைக்கு மாற்றம் கொள்கிறார்கள். புரியுதா? ஹஜ்ஜத்துல் விதாஇய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, என்ன சொன்னாங்க, அரபியருக்கு அஜமி அல்லாத அஜமியின் மீது, அஜமிக்கு அரபியின் மீது, அரபி கருப்பருக்கு வெள்ளையின் வெள்ளையரின் மீது, வெள்ளையரின் மீது கருப்பருக்கு கருப்பரின் மீது எந்த மேன்மையும் இல்லை, இல்லா பித்தக்குவா, இரையச்சத்தை கொண்டே தவிர என்ற இந்த ஹதீஸை மக்களுக்கு தவறாக கூட்டி புகட்டி எப்படி என்ற இந்த ஹதீஸை மக்களுக்கு தவறாக கூறி அவர்கள் இந்த விஷயங்களை எல்லாம் மறுக்கிறார்கள். அதாவது ஹாஷிம் கிளையார்களுக்கு என்ன எந்த சிறப்பும் கிடையாது, அரபுகளுக்கு என்ன எந்த சிறப்பும் கிடையாது, குறைசிகளுக்கு என்ன எந்த சிறப்பும் கிடையாது என்று அவர்கள் மறுக்கிறார்கள். அவர்கள் எழுதிய குர்ஆன் தர்ஜுமாவுடைய ஆரம்பத்தில் கூட இந்த விஷயங்களை மிக கடுமையாக வலியுறுத்தி எழுதியிருப்பார்கள். எப்படி என்றால் இந்தியாவிலே தேசிய கீதத்திற்காக, அது என்ன மொழி, வங்காள மொழியா, தேசிய கீதம் என்ன மொழியில இருக்கு, பெங்காலி மொழியில, வங்காள மொழியில இருப்பதை போன்றுதான், அதை நாம் ஏற்றுக்கொண்டதை போன்றுதான் குர்ஆன் அரபியில் இருப்பதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது எப்படி தேசிய கீதம் வங்காள மொழியில இயற்றப்பட்டார்கள், இந்திய முஸ்லிம் இந்திய மக்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டதால் இந்தியாவில் உள்ள மற்ற மொழிகளை விட வங்காள மொழிக்கு தனி சிறப்பு இருக்கிறது என்று சொல்ல முடியாதோ, அது போன்றுதான் குர்ஆன் அரபியில் இறக்கப்பட்டதால் அரபிக்கு தனி சிறப்பு என்று சொல்ல முடியாது. தேசிய கீதத்தை நாட்டு ஒற்றுமைக்காக ஏற்றுக்கொண்டதை போன்று குர்ஆன் அரபியில் இருப்பதை உலக ஒற்றுமைக்காக மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, உண்மையில் இப்படிப்பட்ட ஒரு பேச்சு இஸ்லாமிய கிராகத்திலே சொல்லப்பட்டிருந்தால் ஜாதுபுன் திருகமுக்கு என்ன தண்டனை கொடுக்கப்பட்டதோ அதைத்தான் இஸ்லாமிய கலீஃபா கொடுத்திருப்பார், இஸ்லாமிய காதிகள் முஃப்திகள் அதை தீர்ப்பாக எழுதியிருப்பார்கள். நான் என்ன, காஃபிருடைய நாடு, குஃபுருடைய நாடு, கம்யூனிச நாடு, செகுலரிச நாடு, யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் உணரலாம் என்று இருக்கும்போது யார் இதை கேட்பது? அப்ப ஹஜ்ஜத்துல் விதாஇ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கூறிய அந்த கூற்று, அஜமியருக்கு அரபியரை விட, அரபியருக்கு அஜமியரை விட, வெள்ளையருக்கு கருப்பரை விட, கருப்பருக்கு வெள்ளையரை விட சிறப்பு கிடையாது, மேன்மை கிடையாது, ஃபதல் மேன்மை கிடையாது, தக்வாவை கொண்டே தருகிறார் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிற அந்த ஹதீஸுக்கு சரியான விளக்கம் என்ன? இதை நீங்கள் புரிய வேண்டும் என்றால் பிலாலையும் அபூஜகளையும் புரிந்தால் போதும், பிலாலையும் அபூஜகளையும் புரிந்தால் போதும். அபூஜகன் சிறந்தவனா, பிலால் சிறந்தவனா? பிறகு வாருங்கள், அபு சுஃபியான் சிறந்தவனா, பிலால் சிறந்தவனா? பிலால் சிறந்தவன். சுஹைப் ரூமி சிறந்தவனா, சஃப்வான் பின் உமையா சிறந்தவனா? சுஹைப் ரூமி சிறந்தவன். சஃப்வான் உமையா பின்னால் இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிறான் மக்கா வெற்றிக்கு பிறகு, அல்லது மக்கா வெற்றியின் போது. புரியுதா? இதுதான் இங்கே அடையாளம். அதாவது ஒரு அரபி இறை நிராகரிப்பில் சென்று விட்டால் அவன் அரபி என்ற காரணத்தால் நாளை சொர்க்கத்தை அடைய முடியாது, அரபி என்ற வாதத்தை கொண்டு அவன் அல்லாஹ்விடத்தில் மேன்மையை கேட்க முடியாது. ஒருவன் வெள்ளையனாக பிறந்துவிட்ட காரணத்தால் எனக்கு மறுமையிலே உயர்வு வேண்டும் என்று கேட்க முடியாது. புரிஞ்சா? இந்த ஏற்றத்தாழ்வு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈமான் தக்வா என்ற அடிப்படையில் வைத்திருக்கிறான். ஈமான் தக்வா என்ற அந்த மூமின்களிலே, அந்த இறை நம்பிக்கையாளர்களிலே யார் ரசூலுல்லாவிற்கு உறவினர்களாக இருக்கிறார்களோ அது அவர்களுடைய கூடுதல் சிறப்பு. இதிலே குறைவு கொண்டால் அல்லாஹ்வின் விதியை ஏற்க மறுத்த காலாக. புரியுதா? அப்படி என்று பார்த்தால் இந்த இபிலீசுகளுடைய உள்ளத்தில் என்ன குரோதம் தெரியுமா? ஏன் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ரசூலாக்க வேண்டும், என்னை ஆட்சியிருக்க கூடாதா? ஏன் அவர்களுடைய காலத்தில் அபூபக்கர் உமரை அல்லாஹ் ஆட்சியிருக்க வேண்டும், என்னை ஆட்சியிருக்க கூடாது? சைத்தான்கள் இபிலீசுகள் இப்படி பேச ஆரம்பித்தால் அடுத்து இந்த நிலையில் தான் அவர்கள் இருப்பார்கள். தேர்ந்தெடுப்பது, கொடுப்பது, இது யாருடைய கடமை? இது அல்லாஹ்வுடைய கருணை. அப்படித்தான் பேசினார்கள், தனிய திருக்குறள் உங்களுக்கு சொல்கிறேன், இவர்கள் பேசுகிற எத்தனை குதர்க்கங்களாக இருந்தாலும் அவற்றை எடுத்து வாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அவருடைய காலத்திலே வாழ்ந்த காபிர்கள் யாரை அல்லாஹ் முஷ்ரி காபிர் அல்லாஹ் ரசூலுடைய எதிரி என்று சொன்னாரோ அவர்களை பற்றி குர்ஆனில் அவர்களுடைய கூற்றாக அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதைத்தான் இன்று தங்களை முஸ்லிம்கள் என்று இவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார். இவர்களுடைய கூற்று எந்த ஒன்றை வேண்டுமான எடுத்து வாருங்கள், காபிர்களுடைய கூற்றில் எந்த எதற்கு இது ஒப்பாகிறது என்று சொல்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சொல்லுகிறார், அந்த மக்காவாசிகள் பேசினார்கள், என்னப்பா ஒரு மிஸ்கீன் யாரை பார்த்து யாரை பார்த்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து ஒரு மிஸ்கீன் ஒரு யதீம் இவருக்கு குர்ஆன் இறக்கப்பட்டதா? அது எப்படி சரியா அவங்க இப்படி உண்மையா இருக்கும்? மக்காவிலும் தாயிப்பிலும் பெரிய பெரிய கூட்டத்தின் கோத்திரத்தின் தலைவர்கள் எல்லாம் இருக்கும் போது அவர்கள் மீதெல்லாம் இறக்கப்பட்டிருக்க வேண்டும் அறிவு பேசுது. சைத்தான் பேசுகிறான், இவரே பேசுகிறான், எல்லாரையும் வழிப்படுத்த வேண்டும், நேர்வழிக்கு அழைக்க வேண்டும், மக்களை ஒரு நெறியிலே ஒன்று சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு தலைவருக்கு அல்லவா கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். லாஜிக் நல்லா இருக்குல்ல? இவர்களுடைய பேச்சின்படி பார்க்க நல்லா இருக்கா இல்லையா? ஒரு தலைவருக்கு கொடுக்கப்பட்டால் தானே அவர் எல்லாத்தையும் உடனே கோல வச்சு கரெக்ட் ஆகிடுவாரு. சொன்னாங்க இரண்டு ஊர்களில் உள்ள மக்காவில் ஒரு தாயிப்பிலே உள்ள ஒரு பெரிய அரசு ஒரு பெரிய அவை ஒரு பெரிய மந்திரி அல்லது பெரிய மதிப்பு மிக்க ஒருத்தருக்கு இந்த குர்ஆன் இறக்கப்பட்டிருக்க வேண்டாமா? அதுதான கரெக்டா இருந்திருக்கும். இப்லீஸ் பேசினார், இந்த குறைசிகள் பேசினார்கள், அல்லாஹ் சொன்னாடா முட்டாளா, தன்னுடைய தூதுத்துவத்தை எங்கே அழைக்க வேண்டும் என்று அல்லாஹ் அறிந்தவர். நீ என்ன அல்லாஹ்வுக்கு அறிவு சொல்லித்தர வர்ற? அப்ப அல்லாஹு தஆலா ஒரு வம்சத்தை, அந்த வம்சத்தில் ஒரு குடும்பத்தை நபிக்காக தேர்ந்தெடுத்தார் என்றால் அந்த தேர்வு அல்லாஹ்வுடைய தேர்வு. அந்த தேர்வின் அடிப்படையில் அவர்களை நீ கண்ணியப்படுத்துவது, சிறப்பிப்பது, அவர்களை மதிப்பது உன்னுடைய ஈமானுடைய கடமை. புரியுதா இல்லையா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார்களில் நாம் அபு லஹபை நேசிக்க சொல்லவில்லை, யாரை நேசிக்க சொல்லுகிறோம்? அப்பாசை நேசியுங்கள், அப்துல்லா இப்ரா அப்பாசை நேசியுங்கள், அலியை நேசியுங்கள், பாசிமாவை நேசியுங்கள், ஹம்சாவை நேசியுங்கள். யார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த பனூ ஹாஷிமிலே அவர்களோடு ஈமான் கொண்டு ஈமானிலே வர்ணித்தார்களோ அவர்களுக்கு நம் ஈமானுடைய விஷயத்திலே மற்றவர்களோடு சமமான தகுதி இருந்தாலும் ரசூலுல்லாஹ்வுடைய கரீப் உறவினர் என்ற விதத்திலே ஒரு மேன்மை இருக்கிறது. புரிஞ்சுதா? ரெண்டு மேன்மை சேர்ந்து விட்டது. ஈமான் இருந்தால்தான் அந்த மேன்மை, ஈமான் இல்லை என்றால் அந்த மேன்மையும். எப்படி அபு லஹப் இறந்தானோ, அபு ஜஹல் இறந்தானோ, ஏனைய குறைசி காப்பிர்கள் இறந்தார்களோ. அடுத்து குறைசிகளுக்கு என்று தனி சிறப்பு இருக்கிறது. இந்த இப்லீஸ்கள் இதையும் ஏற்க மறுத்து விடுவார்கள். சஹீஹுல் புகாரியில வழக்கி வருகின்ற அத்தனை ஹதீஸ்களையும் இவர்கள் மறுத்து விடுவார்கள். என்ன, குறைசிகளிலே ஒருவர் உயிரோடு இருக்கும் போது, ஒரு குறைசிகளிலே ஒருவர் உயிரோடு இருக்கும் வரை முஸ்லிம்களுடைய கிலாபத்திற்கு இமாமத்திற்கு அவர்தான் தகுதியானவர், அவரை தான் முஸ்லிம்கள் கலீஃபாவாக இமாமாக ஆக்க வேண்டும். ஒத்துக்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க. ஏன், இவர்கள் காபிர்களுடைய இந்த செகுலரிசத்தை பின்பற்றக்கூடியவர்கள், இஸ்லாமிய சரியத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தால் ஹதீஸை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். அப்ப குறைசிகளுக்கு தனி சிறப்பு இருக்கிறது. எந்த ஒரு பரம்பரையை குறைசிகளுக்கு பிரியத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே அவர்களுடைய கோடைகால குளிர்கால வியாபாரத்தை நாம் அவர்களுக்கு லேசாக்கி கொடுத்தோம். குறைசிகளே, இந்த ரப்புடைய, இந்த வீட்டுடைய ரப்பை நீங்கள் வணங்குங்க. நேரடியாக அந்த குறைசி குடும்பத்தை பார்த்து அவர்களை அழைத்து அல்லாஹ் சொல்கிறான், இப்படி ஒரு கோத்திரத்தை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்க அவர்களை கண்ணியப்படுத்துவதற்கு உன் உள்ளத்தில் என்ன குரலும் இருக்கிறது? நீ அல்லாஹ் சொல்வதில் சந்தேகிக்கிறாயா? அப்படி என்றால் என்ன அர்த்தம்? குறைசிகளுக்கு என்று தனி உயர்வு இருப்பதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றால் என்ன அர்த்தம் சார்? அல்லாஹ் சொல்வது உனக்கு பிடிக்கல, அல்லாஹ் உயர்வு படுத்தியது உனக்கு பிடிக்கல.
ஆகவேதான் கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி அல்லாஹ்வுடைய இல்மோடு சிறப்போடு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இவர்கள் முரண்படுவதால் தான், இவர்கள் குதர்க்கம் செய்வதால் தான் பல வணக்க வழிபாடுகளிலே இவர்கள் மக்களை ஆர்வப்படுத்துவதே கிடையாது. நீங்கள் என்றால் நீங்கள் வேண்டுமானால் போய் அவர்களுடைய பட்டியலை எடுத்து பாருங்கள். எங்கேயாவது ஒரு இடத்துல ஹஜ்ஜுடைய சிறப்பு, ஹஜ்ஜு செய்வது இவ்வளவு பெரிய சிறப்பு வாய்ந்தது, ஹஜ்ஜு செய்வதை ஆர்வமூட்டி அவர்கள் பேசியிருக்கிறார்களா? தேடி எடுக்க முடியுமா? முதல் சத்திலே தொழுவதின் சிறப்பு, அதிகமாக திக்ரு செய்வது வணக்க வழிபாடு செய்வதின் சிறப்பு தேடி எடுக்க முடியுமா? லாஜிக் பேசுறதுல, தர்க்கம் செய்யறதுல, விவாதம் செய்யறதுல, இன்னும் பல விஷயங்களை பற்றி அப்படியே இஸ்லாமின் பண்பாடுகள் தலைப்புகள், அதாவது மனித சமுதாயத்திற்கு ஏற்ற மார்க்கம் என்றெல்லாம் இஸ்லாமின் அந்த சட்டங்களை பற்றி நுணுக்கமாக பேசுவது வேண்டுமானால் பல சீடிகளை பார்க்கலாம், பல மணி நேர உரைகளை பார்க்கலாம். ஆனால் இது போன்ற விஷயங்களிலே அவர்கள் பேச, காரணம் என்ன? அவர்களுடைய கோணல் அறிவுகள் எல்லாம் பாதுகாக்க வேண்டும், இவைகளை ஏற்றுக்கொள்வது கிடையாது. புரியுதா? அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் நம்முடைய ஈமானோடு சம்பந்தப்படுபவை. குர்ஆனை நம்பினால் குறைசிகளுக்குள்ள சிறப்பை நம்பியாக வேண்டும். நபியை நீங்கள் நேசித்தால் நபியின் குடும்பத்தார்கள் பனு ஹாஷிமை நேசித்தாக வேண்டும். எனக்கு நபியை பிடிக்கும் ஆனா பனு ஹாஷிமை பிடிக்காது, எனக்கு நபியை பிடிக்கும் ஆனா அரபுகளை பிடிக்காது, அரபுகளை பார்த்தாலே எரிச்சு கோபம். இப்படி அங்க நிஃபாக் நயவஞ்சகத்தனம் இருக்கிறது. ஒருவன் அரபுகளை வெறுக்கிறான் என்றால் அந்த அரபு குடும்பத்திலே பிறந்த நபியை வெறுக்கிறான் என்று பொருள். ஒருவன் அரபுகளை மொத்தமாக ஏற்றுகிறான் என்றால் அவன் அந்த அரபு குடும்பத்திலே பிறந்த நபியை ஏற்றுகிறான். அப்ப உன்னுடைய கருத்தின்படி அரபு வம்சம், அரபு குடும்பம், அரபு கோத்திரத்தார்கள் மட்டமானவர்கள் என்றால் நீ என்ன சொல்ல வருகிறாய்? அந்த மட்டமானவர்களில் இறுதி தூதராகிய மனிதர்களில் சிறந்தவராகிய வம்மசுல்லாவுக்கு அவர்களை அனுப்பினால் அல்லாஹ்வுடைய தேர்வு தவறு என்று குறை காண்கிறாயா? ஆகவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஏன் நான் இதை இவ்வளவு வலியுறுத்தி ரொம்பவும் கடுமையா சொல்றேன் என்று சொன்னால், குர்ஆன் ஹதீஸ் பேசக்கூடிய மக்கள்ல சிலர் அப்பப்ப பார்க்கும்பொழுது இந்த மாதிரியான பேச்சுகளை கூட பேசுறாங்க. அவர்களுடைய கொள்கையில முழுமையா அவர்கள் போகவில்லை என்றாலும் சரி, அதனால் ஏற்பட்ட தாக்கத்திலே அவர்களுடைய கொள்கையில் சிலவற்றை நியாயப்படுத்துகிற மக்களும் இவர்களை பத்தி இவங்க என்ன சொல்லிப்பாங்க சொன்னா, நடுநிலை போச்சு. அதாவது இந்த பக்கமும் இல்லை, அந்த பக்கமும் இல்லை, நினைக்கிறேன். அடுத்து ஒமோனல் கோமு மீனுகும். இப்ப ஒரு மனிதன் அரபுகளோடு சேர்ந்து விட்டால், இப்ப அரபுகள் படையெடுத்தாங்க, அவர்களுடைய கையில இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு சேர்ந்து விட்டால் அவர்களும் அவர்களை சேர்ந்தவரே ஆகுவார். இப்ப இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அதே போல ஹதீஸ் தலைவருடைய பல பெரும் அறிஞர்கள், இவர்கள் எல்லாம் அரபுகள் படையெடுத்த போது அவர்கள் இவர்களுடைய மூதாதிகள், இவர்களுடைய மூதாதிகள் அவர்களால் கைதிகள் ஆக்கப்பட்டு பிறகு அடிமைகள் ஆக்கப்பட்டு அவங்களுடைய கருத்தில் இஸ்லாமாகி பிறகு சுதந்திரமாகி அரபுகளோடு சேர்ந்து வாழ்ந்தவர்கள். இப்ப இமாம் புகாரியை யாரும் சொல்லும் பொழுது இமாம் புகாரி அஜமி என்று சொல்ல மாட்டார். ஏன்? இமாம் புகாரி யாரோட சேர்ந்தவர்களாக ஆயிட்டார்கள், அரபுகளோடு சேர்ந்தவர்களாயிட்டார். மௌலம் கோமி மின்ஹும், இவர்களை மவாலி என்று சொல்லப்படும், அஜமி என்று சொல்லப்படாது. நிறைய பேர்கள் இருக்கிறார். அல்லாஹு ஸல்லி அலா நபியினா முஹம்மத். நீங்க பாக்கலாம் அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் இருந்து ஹதீஸுகளை அறிவிக்கக்கூடிய இரண்டு பேர் தெரியுமா? இன்னொருவர் யார் ஸ்டாலின். சொல்லுங்க பார்க்கலாம், இந்த ஸ்டாலின் நாப்கர் இந்த ரெண்டு பேரும் யாருன்னு சொல்லி. ஸ்டாலின் அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகனார், நாஃபி அவருடைய அடிமை. இஸ்லாமை ஏற்ற கைதியாக்கப்பட்டு பிறகு இஸ்லாமை ஏற்ற அடிமை. ஆனா இன்னைக்கு இஸ்லாமிய மார்க்க மூத்த அறிஞர்களின் தாபிரியங்களில் ஒருவர். ஏன் அவர் அப்துல்லாஹி இப்னு உமரோடு சேர்ந்து விட்டார் முடிஞ்சு? எப்படி சாலினை கண்ணியப்படுத்தப்படுமோ சாலினை பார்க்கப்படுமோ அப்படித்தான் நாசிஐ பார்க்கப்படும். இவர்களுக்கு தான் சொல்லப்படும் மௌலல் கௌமி மின்ஹும், ஒரு கூட்டத்தின் மௌலாவாக அதாவது அடிமையாக இருந்து அவர்களோடு இணைந்தவர் அந்த கூட்டத்தை சேர்ந்தவரே. அப்புறம் இஸ்லாம், மற்ற ஏழைய மக்கள் அவர்களுக்கு இஸ்லாத்தில் என்ன உரிமை இருக்கிறதோ அந்த உரிமையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அன்சாரிகளுக்குள்ள சிறப்பை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அன்சாரிகளின் விஷயத்திலே தன்னுடைய குடும்பத்தார்கள் விஷயத்திலே என்ன உபதேசம் செய்தார்களோ அதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பதுலகும் அவர்களுடைய அந்த குடும்பத்தார்கள், அவர்களுடைய சிறப்புகள், அன்சாரிகளுடைய கண்ணியங்கள் என்று இவையெல்லாம் நாம் அறிகிறோமோ கூறப்பட்டிருக்கின்றனவோ அவற்றை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அங்கீகரிக்க வேண்டும். அதுபோன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அண்டை வீட்டார்கள் ஆகிய மதீனாவாசிகளின் சிறப்பையும் கண்ணியத்தையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப இதுவரைக்கும் நம்ம சொன்ன விஷயங்கள்ல கவனத்தில் வைக்கணும். 97 முடிச்சிருக்கோம் இன்ஷா அல்லாஹ். லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ்.